ஆனந்தானுகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது சிலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார சிந்தையூளானேயலவான் போலல்லால் உமை நந்தை என்போயத்தி வழிபட பெற்ற காலகாலனை காலகாலனை கம்பனை கால கண்ணடியேன் பெற்றவாரே ஏற்றம்பரம் நம பார்வதீபதே அருளொடிவாகிய காலபுஷாம்பாள் சமையல கடம்ப புவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று காஞ்சி புராணத்திலே சிவபுண்ணிய படலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். உயிர்களை சிவபெருமான் உயர்த்துவதற்காக அது தெய்வ பதவிகளை பெறுவதற்காக மீண்டும் பெறவாத பெருநிலையையும் பெறுவதற்காக துன்பமில்லாமல் இன்பத்தோடு அது வாழ்வதற்காக சிவபெருமான் பல வகையான நல்ல நெறிகளையும் நூல்களையும் அருளாளர்களையும் தந்திருக்கிறார். அதன் மூலமாக அந்த உயிர்கள் அருள் நெறியை பின்பற்றி பெறவாத பெருநிலையை அடைவதற்கு வாய்ப்பாக உள்ளது. அப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த சைவ சமயத்தில்தான் சிறப்பாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரியான வாய்ப்பு எது என்று கேட்டால், சிவ நெறியிலே நின்று சைவ சமயத்திலே நின்று சிவ புண்ணியத்தை செய்து சிவகதியை பெறுவது. புண்ணியம் என்பது பொதுவாக செய்கின்ற புண்ணியம், சிறப்பாக செய்கின்ற புண்ணியம். அந்த பொதுவாக செய்கின்ற புண்ணியம் பசு புண்ணியம் பாசு புண்ணியம் என்று, அதற்கு மேலே சிறப்பாக சொல்லப்படுகிற பதி புண்ணியம் என்கின்ற சிவபுண்ணியம் பிறவி இல்லாமல் செய்து சிவலோகத்திலே வாழ வைக்கும். பசு புண்ணியத்தை செய்தவர்கள் சொர்க்கலோகம் முதலான தேவலோகங்களுக்கு சென்று சிலகாலம் இருந்து மீண்டு வந்து விடுவார்கள். பரிபுண்ணியமாகிய சிவபுண்ணியத்தை செய்தவர்கள் சிவலோகத்திலேயே சாஸ்வதமாக இருப்பார்கள், அவர்களுக்கு பிறவி இல்லாமல் போகும். அதனால புண்ணியம் செய்வது அவசியமானது. அந்த புண்ணியம் சிவ சம்பந்தமாக செய்வது, சிவாலயம் சிவனடியார் இது சம்பந்தமாக செய்யும் போது அந்த புண்ணியத்துக்கு பெயர் சிவபுண்ணியம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட சிவபுண்ணியம் இதுதான் என்று தெரிந்து அந்த சிவபுண்ணியத்தை நல்ல ஆசிரியன் மூலமாகவும் அந்த புண்ணியத்தை சொல்லுகின்ற நூல்களின் மூலமாகவும் அறிந்து அத்தன்னால் எந்தவரையிலும் செய்ய வேண்டிய தானத்திலே அந்த சிவபுண்ணியத்தை செய்தார்களேயானால் அவர்களுக்கு மீண்டு வாரா வழியை அருள் புரிவான் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபுண்ணியத்தை தெரிந்து கொள்ளுகின்றவர்கள் உலகத்திலே மிக குறைவு. சிவபுண்ணியத்தை தெரிந்து கொள்ளும் புண்ணியம் செய்பவர்களே குறைவு, அதிலும் சிவபுண்ணியத்தை தெரிந்து செய்பவர்கள் மிக குறைச்சல். அப்படி சிவபுண்ணியம் இன்னதென்று தெரிவதற்கு நூல்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வேணும். அப்படி நூல்கள் மூலமாக தெரிந்து அந்த சிவபுண்ணியத்தை செய்தார்களேயானால் அவர்கள் சிவமாக ஆகிவிடுவார்கள், மறுபடி பிறக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சிவபுண்ணியத்தை பற்றி தான் இந்த படலத்தில் சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்திலே சிவஞான முனிவர் இதிலே சொல்லுகிறார். அந்த சிவபுண்ணியமானது சிவத்தையும் சிவனடியார்களையும் சார்ந்து செய்யப்படுவது, நான் செய்கிறேன் என்று செய்யாமல் எல்லாம் அவன் அருளாலே இது நடைபெறுகிறது என்று எண்ணுவது. அவனருடாலே இந்த புண்ணியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு பிறவி இல்லாமல் போகும். நான் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றவர்களுக்கு பிறவி உண்டாகும். சிவபுண்ணியத்தையும் நான் செய்கிறேன் என்று செய்தால் பிறவி உண்டு கொண்டிருக்கும். அதனால அந்த புண்ணியத்தையும் சிவன் ஜெய்விக்க செய்கிறேன், சிவனாலே இது நடக்கிறது என்று எண்ணுகின்றவர்களுக்கு பிறவி இல்லாமல் போய்விடுகிறது. நாயன்மார்களெல்லாம் அப்படித்தான் சிவபுண்ணியத்தை செய்தார்கள். நான் செய்கிறேன் என்று செய்யாமல் சிவன் செய்விக்கிறான், சிவன் தந்தான், சிவன் கேட்கிறான் என்று செய்தார்கள். சிவன் தந்தான், இப்ப சிவன் தான் கேட்கிறான் என்று கொடுத்து விட்டார்கள். அதனாலே அப்படிப்பட்ட சிவபுண்ணியம் உயிர்களுக்கு கிடைப்பதற்காக அந்த சிவபுண்ணியத்தை நூல்களிலே அருளாளர்கள் மூலமாக அருளி செய்திருக்கிறார் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபுண்ணியத்தை பற்றி தான் இப்பொழுது இந்த காஞ்சி புராணத்திலே சொல்ல போகிறோம். அதே முதல் பாட்டு, கச்சி நகர் அமர்ந்துறையும் நெயதியராய் ஏகம்ப கடவுள்வாத செச்சை மலர் வழிபடுவோர் மேம்பாடு நானேயோ தெரிக்க வல்லேன். அதனால கச்சி என்கின்ற காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற தவமுடையவர்களாய் அதற்கு மேலே ஏகம்பநாதரை நல்ல மலர்களாலே வழிபடுகின்றவுடைய பெருமையை நான் சொல்ல முடியுமா என்று வியக்கிறார். சிவபெருமானை வழிபடுதல் புண்ணியம், அது காஞ்சிபுரத்திலிருந்து வழிபடுவது அதிக புண்ணியம். அது காஞ்சிபுரத்திலிருந்து வழிபடுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெறுகின்ற பேற்றை அவருடைய பெருமையை சொல்ல முடியுமா என்று சொல்லி, முச்சகமும் புகழ்ந்தேத்தும் பன்னிரண்டு பெயர் படைத்த மூதூர் வைப்பில் பொச்சமர செய்தக்க சிவதரும திறனு இனி புகழக்கு. இதனாலே சேசவெல்லாம் புகழ்ந்த ஆடுங்கச்சி என்று திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்லுவது போல, முச்சகமும் புகழ்ந்தேத்தும் பன்னிரண்டு பெயர் படைத்த மூதூர் வைப்பில் பொச்சமர செய்தக்க சிவதரும திறனு இனி புகழக்கு. எவ்வாறமும் திருக்காஞ்சி கடிநகரில் புரிகிற்பின் ஏற்றம் செய்வோம். அதாவது சிவதர்மத்தையும் சிவாலயம் இருக்கின்ற ஊரிலே செய்வது மிகச்சிறந்தது, காஞ்சிபுரத்தில் செய்வது மிகச்சிறந்தது. அதுபோல மற்ற சிவாலயங்கள் இருக்கின்ற ஊரிலே அந்த சிவபுண்ணியத்தை செய்வது அதிகமான சிறப்புடையது. அது சிவ தர்மோத்தரை என்கின்ற நூலிலே சிறந்தனத்தேசந்தில் என்று தொடங்குகிறார். சிறந்தனத்தேசம் என்பது சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற கோயில்கள் ஆலயங்கள் இருக்கின்ற ஊரில், சிதம்பரம் முதலான சிவாலயம் இருக்கின்ற ஊரில், சிறந்தனர் தேசந்தில் தேடரும் காலம் கூட மறந்திடா விதியினாலே வாய்த்த ஆதரவும் கூட அறந்தனை அறிந்த வாய்மை பாத்திரம் ஆவாரங்கள் செறிந்திட செய்த அற்ப உலகிலும் பெருகும் தின்னம் என்று பேசுகிறார். அதனால அப்படி சிறப்பான சிவபுண்ணிய சிவத்தலங்கள் இருக்கின்ற ஊரிலே விசேட தினங்களிலே நல்ல புண்ணியவான்களுக்கு ஞானிகளுக்கு செய்த தானம் கொஞ்சமாக செய்தாலும் அது இந்த உலகத்தை விட அதிகமாக பெருகும் என்று சொல்லுகிறார். அதனால இப்படி காஞ்சிபுரத்தில் செய்யறதும் சரி, கரூரில் செய்தாலும் சரி, மதுரையில் செய்தாலும் சரி, எங்க கடம்பூர் கோயில செய்தாலும் சரி, இப்படி சிவபெருமான எழுந்தருளி இருக்கிற ஆலயங்களில செய்வது சிவபுண்ணியம் சிறப்புடையது, அதிகமான பலனாக அது பெறும், ஒன்று கூடியாக பெறும். அதை சொல்றாரு, எவ்வாறும் திருக்காஞ்சி கடிநகரில் புரிகிற்பின் ஏற்றம் எய்தும் அவரத்து சிவதர்ம அதிகம். தர்மம் சிறந்தது, தர்மத்திலே சிவதர்மம் அதிகமாக உயர்ந்தது. சிவதர்மம் சிவபுண்ணியம் எதை எடுத்தாலும் அந்த சிறப்பு சொல்லும் போது பூசையா என்ன பூசை, சிவ பூஜை, புண்ணியமா சிவ புண்ணியம், ஆலயமா சிவாலயம், அடியார சிவசரியல், தர்மமா சிவதர்மம், நூலா சிவநூல் என்று அந்த சிவத்தை சேர்த்து சொல்லும் போது அது அதிக சிறப்புடையதாகும். நூல்கள் புது சிவனும் அடியப்பா அது உசந்தது, பூஜையா சிவ பூஜை, அதுக்கு மேல உசந்தது ஒண்ணு இல்லை, புண்ணியமா சிவ புண்ணியம் என்றுதான் வறுமையை தவிர அந்த சிவ என்கின்ற சப்தத்தோடு சேர்ந்து வருகின்ற செயல் அத்தனையும் உயர்ந்ததாகும். பத்தி என்ன பத்தி, சிவபக்தி, பொதுவாக பத்தி வேறு, சிவபக்தி சிறப்புடையது, சிவபக்தி சிறப்புடையது. அதனாலே அப்படிப்பட்ட சிவதர்மம் மிகச் சிறந்தது. அதிலே சிவலிங்க பதிட்ட ஏன செவ்வியுடைய திருமேனி திருக்கோயில் பணி பூஜை சிறப்பு மற்றும் அவ்வியந்தை மையடியார் திருத்தொண்டு முதற்பலவா அவற்றுள் மாறும். அப்படிப்பட்ட அந்த சிவ புண்ணியங்களிலே சிவலிங்க பிரதிஷ்டை என்று சொல்லுகிறார். சிவலிங்க பிரதிஷ்டை மிகச் சிறப்புடையது. அது முதலாக திருமேனி எழுந்தருள செய்வது, அதற்கு மேலே கோயில் பணி செய்வது, பூசைக்க வேண்டிய கைங்கரியங்களை கட்டளை ஏற்படுத்துவது, அதற்கு மேலே சிவனடியாருக்கு திருத்தொண்டு செய்வது, மாசை மாகேஸ்வர பூஜை முதலான சிவ புண்ணியங்கள் நிறைய அதிலே சிலவற்றை சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்து சிவலிங்க பதிட்டேன்னு சொல்றாரு. கயக்கமுற அறக்கடையின் சிமுள் பருத்து பரமாண்ட கணத்தை நூறி நூறி மயக்கமிகு வினைப்பகையும் விரும்பறை பழம்பகையும் மருகமாட்டி பயக்கமுறும் சிவபதத்தின் உயிக்கும் இளம் உயிக்கும் இளங்கையில் வாழா இளங்கையில் வாழாய் மாறா வாழ்வு பயக்கு முதல் விழிக்கடவுள் நயக்கும் அருள் சிவலிங்க பதிட்டையம்மா. சிவலிங்க பிரதிஷ்டை என்பது மிக உயர்ந்தது. சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவது பண்ணுவதுன்னா எல்லாராலையும் பண்ண முடியாதது. பண்ணினா அதுக்கு தகுந்தாற் போல வேண்டிய அதுக்கு உபசாரங்கள் பூஜைகள் எல்லாம் தொடர்ந்து இருக்க வேணும். உபசாரம் பூஜை முதலானவெல்லாம் தொடர்ந்து இருக்க வேணும். அதனால சிவலிங்க பிரதிஷ்டை என்பது மிகச் சிறந்தது. சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணித்தான் ராமர் முதலானவர்கள் எல்லாம் பாவங்களை தீர்த்துக் கொண்டார்கள், புண்ணியங்களை பெற்றுக் கொண்டார்கள். அதனால சிவலிங்க பிரதிஷ்டை இதை முதல்ல சொல்றாரு. அது கயக்கம் ஒரு அறக்கடையின் சிவப்பருத்து, அதனால கலக்கத்தை செய்கின்ற அறக்கடை என்கின்ற பாவத்தை அறுத்து பிரமாண்ட கணத்தை நூறி, அதனால பிரமாண்ட கணம் என்பது மொத்தமாக இருக்கின்ற பாவங்கள், அவைகளை எல்லாம் நூறி அழித்து மயக்கமிகும் வினைப்பகையும் பெரும்புறவி பழம்பகையும் அருகமாட்டி, அதனால மயக்கத்தை தருகின்ற வினைப்பகையும் பெரும்பரவி ஆகிய பழம்பகையும் மருகமாட்டி, இதெல்லாம் தொலைந்து போக முடியாத பிறவி பகை, பிறவி பகை நமக்கு பிறவி பகை மலங்கள் பகை வினை பகை, இது வகையாக இருக்கிற காரணத்தினாலதான் நமக்கு துன்பத்தை தருகிறது. உறவா இருந்தா துன்பம் தராது, பகையாக இருப்பதனால்தான் துன்பத்தை தருகிறது. அப்படிப்பட்ட பகையா இருக்கின்ற பெரும் பிறவியையும் அதற்கு மேல வினையையும் அதனால மலத்தையும் மாட்டி மாட்டி மருக மாட்டி என்றால் இவைகளை எல்லாம் அழித்து வயக்கம் ஒரு சிவபதத்தை ஒழிக்கும், அதனால வளம்புருந்திய சிவபதத்திலே ஒன்று ஓய் சேர்க்கும். அது வாழா இளங்கையில் வாழாய் மாறா வாழ்வு பயக்கும். அது மாறா வாழ்வு என்றால் மீண்டு வாரா வலியுறுள் புரிவோம் என்றார் போல மாறாத பேரானந்த பெருவாழ்விலே இருக்க முடியாத செய்யும். பேரானந்தம் பேராம வைக்க வேண்டும் பெருமானே என்பது திருவாசகம். அதனால ஒரு காரியத்தை செய்தோமானால் அந்த காரியத்துக்கு உண்டான பயன் இருக்கும். எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்துக்கு ஒரு பலன் இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களிலே இப்படி சிவலிங்க பிரதிஷ்டையை செய்து அதற்கு வழிபாடு ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அந்த வாழ்வு எப்படி இருக்கும் என்றால் அவனுக்கு கிடைக்கிற வாழ்வு நிரந்தரமான பேரின்பத்தை தரும். நிலையான பேரின்பத்தையும் நிரந்தரமான சிவலோக வாழ்வையும் தரும் என்பது. மாறா வாழ்வு பயக்கும் முதல் விழிக்கடவுள் நயக்க அருள் சிவலிங்க பதிட்டையம்மா. நெற்றிக்கனுடையவராகிய அடையாளத்தை குறிக்கின்ற சிவலிங்க பிரதிஷ்டை, சிவபெருமானுடைய அடையாளத்தை சிவபெருமானுடைய அருக்குறியா இருக்கின்ற சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகின்றவர்களுக்கு மாறா வாழ்வு கிடைக்கும். விரைமலரோன் மணிவண்ணன் முகிலூர்தி முனிவர் சித்தர் விண்ணோர் யாரும் வரைகளிலும் வனங்களிலும் வார்ந்த நதி புடைகளிலும் மணிநீர்வேலை கரைகளிலும் எங்கெங்கும் கண்ணுகளோன் சிவலிங்க பதிட்டை ஒன்றே உரை விளங்க செய்தமைத்தார் அன்றி வேறவன் செய்தார் உணர்வான். அடுத்த பாட்டில் இன்னும் விளக்குகிறார். அது எப்படி விளக்குகிறார்னா, விரைவரவனாகிய பரமாவும் மணிவண்ணனாகிய திருவாரும் முகூதியாகிய தேவேந்திரனும் முனிவர்களும் சித்தர்களும் விண்ணவர்களும் கிண்ணரர் கும்புருடர் முதலானவர்களும் ரிஷிகளும் வனங்களிலும் மலைகளிலும் நதிக்கரையிலும் பல இடங்களிலே சிவலிங்க பிரதிஷ்டையை பண்ணி அதன் மூலமாக அவர்கள் பெரும்பேறு பெற்றார்கள். இது அகத்தியர் பிரதிஷ்டம் பண்ணியது, இது முருகன் பிரதிஷ்டம் பண்ணியது, இது கணபதி பிரதிஷ்டம் பண்ணியது, இது திருமால் பிரதிஷ்டம் பண்ணியது, இது பரமன் அமைத்தது, இது இந்திரன் பிரதிஷ்டம் பண்ணியது என்றுதான் நிறைய இருக்கு லிங்கங்கள். இப்படி அவர்கள் சிவலிங்க பிரதிஷ்டையை பண்ணி அதனாலே உயர்ந்த பேற்றை பெற்றார்கள். மேதகைய தபம் தீர்த்தம் கொடை வேள்வி துறவு நிலை விரதம் யாவும் ஓது சிவ குறி நிறுவும் பயன்கூடி படுங்கூற்றில் ஒன்று போவா. அதனால தபம் செய்வது, தீர்த்தங்கள் ஆடுவது, தர்மம் செய்வது, யாகம் செய்வது, துறவு நிலையில் இருப்பது, விரதம் இருப்பது முதலான பல வகையான நன்னெறிகளை மக்கள் மேற்கொள்கிறார்கள் அல்லவா. இதெல்லாம் நிறைய நடக்குதுல்ல உலகத்துல. தீர்த்தம் ஆடுதல், விரதம் இருத்தல், தர்மம் செய்தல், மற்ற தெய்வங்களை பூஜை பண்ணுதல், வேள்வி செய்தல், இவைகளெல்லாம் சிறந்ததாயினும் அது இந்த சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணுகின்ற புண்ணியத்துல கோடியில ஒரு பங்குக்கு சமானம் ஆகாதுங்க. சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்றது, சிவலிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி அதுக்கு வழிபாடு செய்யும். ஆதலின் இச்சிவலிங்கம் வேதிகையினுடன் சிலையான அமைப்போர் யாரும், வேதிகை என்பது ஆவுடையோடு சிவலிங்கத்தை அமைக்கும். ஆதலில் இச்சிவலிங்கம் வேதிகையின் நொடுஞ்சிலையான அமைப்போர் யாரும் ஏத அறுத்த ஊடம்பின் வீடைத பெறுவர் இதற்கையுறேன். அதனால சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகின்றவர்கள் குற்றமில்லாம் தீர்ந்து அடுத்தால அடுத்தார் போல பரப்பு இல்லாமல் வீடாகிய முத்தி வீட்டை பெறுவார்கள், இதற்கு சந்தேகம் இல்லை என்று இந்த பாட்டில் சொல்றார். அது சிவலிங்க பிரதிஷ்டை என்பது சாமானியர்களால் செய்யறதல்ல, சாமானியர்களால் செய்யறதல்ல, செய்தால் அதுக்கு வழிபாடு தொடர்ந்து நடக்க வேணும், தொடர்ந்து நடக்க வேணும். அந்த மாதிரி பண்ணிட்டா அது அந்த சிவலிங்கத்தை பல பேர் கும்பிடுவார்கள், பல பேர் கும்பிடுவார்கள். அதனால பல பேருக்கு புண்ணியம் கிடைக்கிறதுனால அந்த புண்ணியம் அவங்க பெறுகிற அதுல வருகிற ஒரு பலன்ல அவங்களுக்கு கிடைக்கிறதுனால ஒரு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். அது இந்த பிரதிஷ்டை பண்ணினவருக்கு ஒரு பங்கு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும், இவரு பண்ணினதுக்கான பலன். அப்புறம் அவங்க கும்பிடுறவங்க எல்லாம் பலன் பெறுகிறார்கள், அதன் மூலமாக வருகிற கமிஷன் எல்லாம் சேர்ந்து இந்த சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணாளுக்கு அதிகமாயிருக்கும். அதனால சிவலிங்க பிரதிஷ்டை என்பது பண்ணினா சிவாலயம், சிவாலயம் சும்மா ஒரு பக்கத்தை நட்டு வச்சுட்டு போன பிரயோஜனம் இல்ல, அது என்ன நட்டு வச்சுட்டு போயிடுவா. எங்கெங்க சில இடங்கள சிவலிங்கம் சும்மா அலாதியா கிடக்குது இல்ல, அது வந்து கோயிலாக இருந்து அழிந்து போனது, கோயிலாக இருந்து அழிந்து போனது, அதற்கு மேல அதை பராமரிக்க முடியாம அதனுடைய அருமை தெரியாம விட்டு போனது எப்படி இருக்கிறது. அதனால சிவலிங்க பிரதிஷ்டை என்பது மிகச் சிறப்பு. இப்ப ராமன் பாதகத்தை போய்க்கு கொள்ள என்ன பண்ணானா சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணினான் என்றுதான் பல தெய்வங்கள் செய்ததாக வரலாறு இருக்கிறது. அதனாலே இம்முறையில் தாவித்த சிவலிங்கம் இறஞ்சுணரும் விமான மேல் கொண்ட அம்மலர் பூன் குளற்பனைத்தோல் அறம்பய சாமரையிரட்ட அமரர் ஓற்ற எம்மருங்க இசை முழங்க பெருந்தேவர் அழுக்கருப்ப இனிதினே இச்செம்மலர் சிவலோகத்த ஆனந்தன் தலைத்துறைவார் பெறவும் வேண்டும். அதனால இப்படி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகின்றவர்களுக்கு சிவலோகம், அதுக்கு மேல அந்த சிவலிங்கத்தை வணங்குகின்றவர்களுக்கும் சிவலோகம் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதனால புண்ணியத்துல முதல் பிரதானமாக இருக்கிற புண்ணியத்தை சொல்லுகிறார். சிவலிங்க பிரதிஷ்டை சிவலிங்கம் அமைக்கிறோம், அதுக்கு மேல வந்து சிவலிங்கத்திலிருந்து தோன்றுகிற மற்றைய மூர்த்திகளை சொல்றார். வடிவம் உள்ள மூர்த்திகளை சிவலிங்கம் என்பது அருவுருவம், அதற்கு மேல உருவத்திருமேனியா இருக்கிற மூர்த்திகளை அமைக்கிறதுக்கு புண்ணியம் சொல்லுகிறார். அது வந்து சோமாஸ்கந்தர்னு முதல்ல சொல்றார். அப்புறம் ஏகபாதர், இச்சேச்சுரர், இடவாரூடர், சந்திரசேகரர், நடராசர், உக்கரர், அர்த்தநாரீஸ்வரர், லகுலீஸ்வரர், நீலகண்டர், சலந்தராதி, சக்கரதானர், அந்தகாரி, திரிபுராரி, கங்காதரர், ஆபச்சகாயர், சோதிலிங்கேஸ்வரர், மகாசங்காரர், இதெல்லாம் பின்னாடி 28 மேல வருது, மகாசங்காரர், கூர்மசங்கரர், வராக சங்காரர், நரசிங்க சங்காரர், கங்காளர், காலபைரவர், பிச்சாடனர் என்று சொல்லி அந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள் உருவத்திருமேனியோடு இருக்கிற மாகேஸ்வர மூர்த்தங்களை பிரதிஷ்டை பண்ணுகிற முறையை சொல்லுகிறார். அது சிலையினால கல்லினால் அமைக்கிறதும் உண்டு, அதற்கு மேல உலோகத்தால் அமைக்கிறதும் உண்டு. அந்த ஒரு பிரதிஷ்டையை பத்தி சொல்லுகிறாரு. முதல்ல சோமாஸ்கந்தரை பத்தி சொல்றாரு. சோமாஸ்கந்தர் என்பவர் தான் உமாதேவியோடு முருகனோடு இருக்கிற சிவபெருமான். உமையோடு கூடியவன் சோம ஸ்கந்தர், சோமங்கிறது உமையை குறிக்கிற சொல்லு, ஸ்கந்தன் என்கிறது முருகன். அதனால முருகனோடும் உமையோடு இருக்கிற மூர்த்தி அவர் தான் வந்து வெளியில உற்சவமூர்த்தியா வெளியில வருவார். மனைவி மக்களோடு வருகிற வெளியில வர்ற சாமி. அந்த சாமியை பத்தி சொல்றாரு, அடலில் குதிக்கும் படையாளி அண்ணல் முதல்வர் ஏத்தெடுப்ப தடவு சீய படத்தலையில் கவினும் மணிப்புந்த விசும்பர் கடவு பராட்டி உடங்கிருப்ப கதிர்வேற்காலை நல்லிருப்ப நடலை பிறவி மருந்தாகி வைகுநாதன் திருவுருவம். அதாவது அடலில் குதிக்கும் படையாளி என்கின்ற மிக ஆற்றலுடையதாயிருக்கிற சக்கராயத்தினுடைய திருமால் முதலானவர்கள் எல்லாம் தொழும்படியாக அரியாசன சிங்காதனத்திலே அழகு பொருந்திய மணிப்பூந்த விசிலே உமாதேவியோடும் கதிர்வேலாகிய முருகனோடும் இருக்கின்ற சுவாமிதான் பிறவிக்கு மருந்தாகி இருக்கின்ற நாதனுடைய திருவுருவங்கிறார். உமாதேவியோடும் முருகனோடு இருக்கின்ற மூர்த்தி அது. இந்த சிவபெருமான் தான் இப்படி ஒரு மனைவியோடும் ஒரு புத்தரனோடு வெளியில வருகிற சாமி. வேற எந்த சாமி இந்த மாதிரி மனைவியோடும் புத்தரனோடும் வெளியில வராது. அது மாதிரி இல்லை, அமைப்பு இல்லை. நல்ல பிள்ளைகளா வேற சாமிக்கு இல்லை, பிள்ளைகள் வேற சாமிக்கு இருக்குதா இல்லை. அதனால அது குண்டாட்டி உள்ளையோட வேற வழியில வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பு இல்லை. திருவுருவம் அடுப்பார்க்கருளும் உருதாளும் அம்பர் கமர விடிமன்றது ஏகபாதர்னு சொல்றார். ஒரே காலுடைய ஒரு மூர்த்தி, ஒரே காலில் நிக்கிற மூர்த்தி. அடுப்பார்க்கருளும் உருதாளும் அம்பர் கமர விடிமன்றும் தன்னை அடுத்தவருக்கு அருளுகின்ற ஒரு திருவடியையும் அதற்கு மேலே தாமரை போன்ற மூன்று நயங்கள் கண்களும் படப்பாம்பணிந்த புயம் நான்கும் பாம்பணிந்த தோளும் சூழப்படையும் எழில் வயங்க இடப்பால் அரியை அந்த மூர்த்தி இடப்பாகத்துல அரியை வளத்து அயனை வலப்பக்கத்துல பரமா இருப்பாரு, இடப்பக்கத்துல விஷ்ணு இருப்பாரு. 700 கோடி உருத்திரை நடுப்பால் ஒற்றி 28 கோடி 700 கோடினா 74 28 கோடி உருத்திரர்களை நடுப்பாகத்தில தோற்றி 5 வடிவும் உடனான அலம்பரைக்கு 25 மாகேஸ்வர மூர்த்தங்களில் உண்ணுகிற மூர்த்தியா அந்த ஏகபாதர். கன்ற இடப்பார் பகுதியினை துந்தித்தலத்தில் துந்தியினை அங்கா அகங்காரத்தின் உரு தன்மாத்திரையில் பொறியின் அப்பவற்றை தகுந்தால் குய்ய உந்திகளம் தலையிற்பார் நீர் அனல் வழிவான் மிகுஞ்சீர் விழியின் இடத்தரவி வெங்கீழ் மதியை படைத்தருவி. அப்புறம் மற்ற அவயவங்களில் இருந்து மற்ற சூரியன் முதலான மற்ற மூர்த்திகளை எல்லாம் உண்டு பண்ணுகிறாராம். மற்ற அவயவங்கள் கண்ணிலிருந்து செவியிலிருந்து காலிலிருந்து மார்பிலிருந்து பல மூர்த்திகளை உண்டு பண்ணுகிறாராம். அந்த ஏகபாத மூர்த்திங்கிறவர் அடியின் அடங்கும் கீழ் உலக அனைத்து அடியின் உரத்து ஒத்தி முடியின் அடங்கும் மேலுலகம் முழுதும் முடிப்பால் அடித்தருளி. அதனால திருவடியினால கீழ் உலகத்தை உண்டு பண்ணுகிறாராம், முடியினால மேல் உலகத்தை உண்டு பண்ணுகிறாராம். படியில் கருணை பிளம்பாகி பரசு அடியார் அகவிளக்காய் கொடிய மலநோய் அறப்பொதுக்கும் அரட்டொதுக்கும் கோலை பெருமான் திருவுருவம். இந்த மூர்த்தி ஏகபாதர்னு பேர். அது நீங்க இந்த தாய்மார் ஒரு வளக்கோட்டையில சித்திரங்கள் அழிஞ்சிருக்கிறோம் மேல அங்க பார்க்கலாம். கரூர்ல இல்லையேன்னு நினைக்கிறேன், ஏகபாதர் இல்ல. அப்படி பெரிய கோயில்ல சித்திரங்கள் அழிஞ்சிருப்பாங்க. ஏகபாதர்னு ஒரு திருவுருவம். எச்சேஸ்வரர், யாகத்துக்கு அதிபதி, யாகத்துக்கு அதிபதி. உலகத்துல செய்கின்ற புண்ணியங்களிலே மிகச்சிறந்த புண்ணியம் யாகம். யாகம்னா அக்னி வளர்த்தல், அக்னி வளர்த்தல். அந்த அக்னி வளர்த்தல் இப்ப நம்முடைய லௌகிக காரியமாயிருக்கிற கல்யாணம் முதலான காரியங்கள்ல இருந்து எல்லாத்திலையும் அக்னி உண்டு, எல்லாத்திலையும் அக்னி வளர்த்தல் உண்டு. அதே போல தினந்தோறும் கோயிலே அக்னி வளர்த்தல், சிவாலயத்தில் தினந்தோறும் அக்னி வளர்த்தல், பூஷை நடக்கிற மாதிரி அக்னி காரியம் தினந்தோறும் செய்யணும். அது பல கோயில் அதெல்லாம் கிடையாது, பல கோயில் கிடையாது. பூஜை நடந்தாலே பெருசு, அக்னி வளர்க்கணும். அதற்கு மேல கும்பாபிஷேகம் முதலான எல்லா காரியங்களும் அக்னிக்கு தான் முதன்மை, யாகத்துக்கு தான் முதன்மை. அது யாகம், ஓமம், யஜ்யம், வேள்வி, யுக்தி, மகம் என்றெல்லாம் அதுக்கு பெயர். இப்படி பல பெயர். அது ஓமம் செய்தும் உடம்பு உள்ளத்தார் என்பது இந்த கடம்பருவில் தேவாரம். அதனாலே அந்த யாகம் உயர்ந்தது. அந்த யாகம் சிவசம்பந்தமான யாகம், தெய்வ சம்பந்தமான யாகம், வேத சம்பந்தமான யாகம், ஆகம சம்பந்தமான யாகம். இப்படிப்பட்ட பல யாகங்களிலே ஆகம சம்பந்தமாய் சிவசம்பந்தமாய் இருக்கிற யாகம் தான் உயர்ந்தது, மற்ற யாகங்கள் எல்லாம் தாழ்ந்தது. சிவயாகம் சொல்றது, சிவ யாகம், சிவாகினி என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட அந்த யாகத்தை சிவாகம் விதிப்படி செய்கின்றவர்கள் பேறு வருவார்கள், உயர்ந்த விதியை பெறுவார்கள். அதை தரிசிக்கின்றவர்கள், அதை பார்க்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் புண்ணியங்கள் நிறைய உண்டு. சிவாகி அதனாலதான் கும்பாபிஷேகத்தை தரிசிக்கிறது புண்ணியம் இல்லான்னு சொல்றது. அதுல முழுவதும் சிவாகினி. அதனாலே அப்படிப்பட்ட அந்த யாகத்துக்கு தலைவனாக இருப்பவன் யார் என்றால் சிவபெருமான். அவருக்கு யக்ய பதீன்னு பேர், யக்ய பதீன்னு பேர். ஓம் யக்ய மயாய நமகா அப்படின்னு அஷ்டோத்திரத்துல வரும். யக்ய மயாய நமகா என்று அஷ்டோத்திரத்துல வரும். அது வந்து அந்த உண்மையை தெரியாதவனாயும் தெரிந்தும் தெரியாதவனாய் அகம்பாவத்தினால செய்தான் தக்கது யாகம். தெரிந்து அகந்தையினால யாகத்தை செய்தா தன்னுடைய தலை போய் ஆட்டுத்தலையை பெற்றார். யாகம் செய்தும் ஆட்டுத்தலையை பெற்றார். அவன் செய்த யாகம் சிவ சம்பந்தமாக செய்யல, அவசம்பந்தமா செய்து போயிட்டான். அதனால யாகத்துக்கு அதிபதி யார் என்று கேட்டால் சிவனே. அது கந்தபுராணத்துல நிறைய வருது. யாகத்துக்கு அதிபதியாக இருப்பவன் யாரு? சிவனே. அக்னி யாரு? சிவனே. அக்னி யார் என்றால் சிவனே. இப்ப மண்ணுக்கு அதிபதி பரமா, நீருக்கு அதிபதி விஷ்ணு, அக்னிக்கு அதிபதி சிவன். அதனால எச்சேச்சுடன் எச்சம் என்றால் யாகம், எச்சம் என்றால் யாகம். ஓவா என்ப பெருங்கருணை ஒன்றும். அந்த மூர்த்தி எப்படி இருப்பார் என்றால் ஓவா என்ப பெருங்கருணை ஒன்றும், வதனம் ஊர் இரண்டும். கையாலு திருமுகம் கையாலு ஒன்று, இரண்டு உடையதாக இருக்கிற மூர்த்தி. பூவாறு கவல பல மூன்றும், கையாலு மூன்று கால உடைய மூர்த்தியா. போகு கூறுங்கோடு ஒரு நான்கு, அதனால கோடுன்னு இருக்குமா கொம்பு மாதிரி, அது நான்கு இருக்குமா. காவா என்பார் மலை ஐந்து, அருமாறிக்கும் அருமாறு அழிக்கும் கரம். அதனால மலை ஐந்தும் தொலையும்படியாக அழிக்க அருள் செய்கின்ற மூர்த்தி. கரம் எழுந்து ஆவா அருளும் படைத்துடைய எச்சத்தலைவன் திருவுருவம். அதனால இப்படிப்பட்ட ஒரு மூர்த்தி எச்சேஸ்வரர் என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே இடவாரூடர் இகலி எதிர்ந்தோர் குடர் குழம்ப இடியின் முழங்கி ஏற்றிருந்து துகுவம் படைகள் முழுதுளக்கும் தோலா மதுகை சூத்த வெளி புகழில் காட்சி வெள்ளி வரை நடந்தாலனைய போர் விடைமே திகழ மலைமாதுடனுடையும் தேவதேவன் திருவுருவன். அது இடவாரூடர்னு சொல்றது, இடமாகிய காளை மாட்டிலே எழுந்தருள்கிற உமாதேவியோடு எழுந்தருள்வர் மூர்த்திங்கிறார். அந்த மூர்த்தி அந்த காளையினுடைய ஆற்றலை மூணு வரையில சொல்றாரு. வெள்ளி வரை நடந்தாரு போல நடத்தும் அந்த காளை காளை மாடு. அப்படிப்பட்ட காளை மாட்டிலே மலை மாதாகி உமாதேவியோடு இருக்கின்ற தேவதேவன் திருவுருவம், அது இடவாரூடல் என்ற பெயருடையவர். சந்திரசேகர் உடையான் உருவால் விற்றிருக்கும் செவி நோக்கி, உடையான் உருவால் விற்றிருக்கும் செவி நோக்கி உள்வுக்கு மடையார் இந்த பெருந்தேவர் விலக புடைக்கும் ஏத்திரத்தின் படையார் குடங்கை திருநந்தி பகவந்தனுக்கு வரம் உதவி புடையார் கணங்கள் போற்றிப்ப வைகும் புராணம் திருவுருவம். சந்திரசேகரர் சிவபெருமான் எழுந்தருளிருக்கின்ற அவருடைய சமயம் பார்த்து உள்ளே புக விடுகின்றவராகிய திருநந்தி தேவர், அந்த திருநந்தேவராயால வேத்திரத்தினாலே கைப்படையினாலே மற்ற தேவர்களை எல்லாம் விலகும்படியாக செய்து உள்ள புக தகுந்தவர்களை புகவிட்டு செய்கின்றவராய் நந்திக்கு வரம் உதவுகின்றவராய் புடையார் கணங்கள் போற்றியப்ப வைகும் புராணம் திருவுருவம். சிவகணங்கள் போற்றி செய்ய இருந்திருக்கின்ற திருவுருவம் அந்த சந்திரசேகரன். அது சந்திரனை தலையிலே முடித்தவர், சந்திரனை தலையிலே முடித்தவர். சந்திரன் இறக்கும் தருவாயா போயிட்டான், சக்கனுடைய சாபத்தினாலே சாகும் தருவாய்க்கு வந்துட்டான். அவன் சாகர ஒரு நிலை வந்து சிவபெருமானுடைய திருவடியிலே அடைக்கலம் புகுந்தான். அப்புறம் அவனை சாகாமல் காப்பாற்றி தலையில எடுத்து வைத்துக் கொண்டார். அவருக்கு தான் சந்திரசேகரன் பிறை சூடின்னு சொல்லுவது தமிழ்ல. பித்தா பிறைசூடின்னு வருது அல்லவா தேவாரத்துல, அது மாதிரி சிவபெருமான் சந்திரனை தலையில சூடி அப்படின்னா சந்திரசேகரன் என்று சுவாமிக்கு பெயர். நடராசர், நடராசர் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் நடிகர்களுக்கு எல்லாத்துக்கும் ராசா, நடிகர்களுக்கு எல்லாருக்கும் ராசா, அதனால நடராசான்னு பேரு. அதனால நடனம் என்பது கூத்து என்பது அவன் செய்கின்ற படியினாலேதான் உலகத்துக்கு எல்லா வகையான நன்மையும் கிடைக்கிறது. இந்த லோக வாழ்வு அந்த லோக வாழ்வு எல்லாமே கூத்து ஆடுகிறதுனாலதான் கிடைக்கிறது. அந்த திருவுருவத்தை பத்தி சொல்லுகிறார். அந்த திருவுருவம் உங்களுக்கு தெரிஞ்ச திருவுருவம், ஒரு கால ஊந்து இருக்கும், ஒரு கால தூக்கி இருக்கும், ஒரு கையை அமைத்திருக்கும், ஒரு கையில நெருப்ப வைத்திருக்கும், ஒரு கையில உடுக்க வைத்திருக்கும், ஒரு கையில வந்து ஒரு கையில நெருப்பு, ஒரு கை உடுக்க, ஒரு கை அமைத்தகரம், ஒரு கை வீசியகரம், ஒரு திருவடி ஊன்றியது, ஒரு திருவடி தூக்கியது. அது நன்றாக திருவுருவம். சிலம்பின் ஒலி கேட்டு அருகணையின் செங்காலன்ன படைமான. அதனால சிலம்பு திருவடியில அணிந்திருப்பாரு. அந்த ஒலி அயால ஞானிகளுக்கு கேட்கும், சிலம்பினுடைய ஒலி ஞானிகளுக்கு கேட்கும், எல்லாருக்கும் கேட்காது எல்லாருக்கும். இப்ப நடராசர் ஆடிட்டு இருக்காரா இல்லையா? ஆடிட்டு தானே இருக்கிறாரு. ஆனா சிலம்புனுடைய சத்தம் கேட்கும் இல்ல, இப்ப நமக்கு கேட்கல இல்ல. காரணம் என்னன்னா, நம்ம கேட்கறதுக்கான தகுதி நமக்கு இல்லை, கேட்கறதுக்கான தகுதி நமக்கு இல்லை. சேரமான் பெருமாள் கேட்டார், மாணிக்க வாசகர் கேட்டார், வாத ஊடினி வந்தினிதொழி பாத சிலம்பொலி காட்டிய வரும்போம் அப்படின்னு கீர்த்தி திருவோரை சொல்றார். மாணிக்க வாசகர் சிலம்பொலியே, அது சீரார் திருவடி திஞ்சலம்பு சிலம்பொலிக்கு ஆறாத ஆசையதாய் அடியின் அகமகள என்று கூட வருகிறது. இது திருவாசகத்துல திருச்சிலம்பின் ஓசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடுந்து உந்தி வர நேர்பட அங்கே இருந்து உந்தி வர என்பது திருவுந்தியார். அதனால சிலம்பொலி ஏக்குன்னு சொன்னா அது எவ்வளவு கொடுத்து வச்ச சிலம்பமா இருக்கும் சாமானியங்கள. அதனால அப்படி அந்த சிலம்பினுடைய ஊலியை கேட்டு அருகணையின் செங்காரண்ண படைமான புலம்பு மணிப்பும் முலை உமையால் மகிழ்ந்து நோக்கி புடைவிருப்பார். சிலம்பினுடைய ஊலி கேட்டு அணைய அணைகின்ற அன்னப்படையை போல அன்ன நடையுடையவளாகிய உமாதேவி கண்டு மகிழ்ந்து நிற்கும்படியாக ஆடுகள். மற்றைய திருவுருவங்களிலும் உமாதேவி இருப்பாள், இருப்பாள்வா இருப்பா. ஆயினும் அந்த கூத்தத்தான் சிறப்பாக சொல்லி அந்த கூத்தை அவ பார்த்து கொண்டு இருக்கிறான்னு எல்லா லிங்கிலும். அது செய்கின்ற நீளம் மலர்கின்றதில்லை சிற்றம்பலவன் மங்கின்ற உண்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க நெஞ்சென்றியும் விளக்கொத்த நீலமணிமிடத்தான் கைங்கின்ற ஆடல் கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பதென்னே என்பது அப்பறம் திருவுருவம். அதனாலே இந்த கூத்தத்தை உமாதேவி பார்த்து கொண்டிருக்கிறதாக நூலில் நிறைய சொல்லும். அது கூடிய லயம் சதி விளையாமை கொடியடை உமையவள் காண ஆடிய அழகா என்று சுந்தரன் சொல்றார். அது என்ன காரணம் என்று சொன்னால், அந்த திருக்கூத்தினாலதான் பஞ்சகிருத்தியங்களும் நடைபெறுகிறது. படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருணல் ஆகிய பஞ்சகிருத்தியங்களும் அந்த கூத்தினாலதான் நடக்குது. அப்படி கூத்தினால நடக்கிற காரணத்தினாலே அந்த கூத்து உயிர்களுக்கு அந்த கூத்தினுடைய பயன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உயிர்களுக்கு தாயா இருக்கிற உமாதேவி பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று வரும். ஆகையினாலே இப்படி உமாதேவி காணும்படியாக ஆடுகின்ற ஒரு திருவுருவம் உலம்பி மறைகள் ஓலமிட உம்பது பழிச்ச வேதங்கள் எல்லாம் தோத்திரம் பண்ண தேவர்கள் தோத்திரம் பண்ண முடிக்கங்க அலம்ப ஆடும்போது கங்க அலம்பு மல்லவா அலம்ப அழகார் பெரும் திருக்கூத்தாடும் பெருமான் திருவுருவம். அதனால இப்படி நடராச திருமேனி இப்படிப்பட்டது என்று இதுல காட்டுகிறார். அதற்கு மேல உக்கரரு என்கின்ற ஒரு மூர்த்தி, அது கோபத்தை உடையதாய், அது நான்கு கண்களை உடையதாய், மூன்று நான்கு புயங்களை உடையதாய், மூன்று கண்களை உடையதாய், உருத்தரமும் தடாய பட பாம்பரஞ்சான் அரஞ்ச அறையிலே பாம்பை அணிந்தவராய், கையிலே கபாலத்தை உடையவராய், நெருப்பு போன்ற சடையுடையவராய், திருவெண்ணீர் உடையவராய், வெண்ணிறம் உடையவராய் இருக்கின்ற அந்த திருவுருவங்கிறார். உக்கரர் என்கிற திருவுருவம் அது வடாறு மலையின் பொயனான்கும் மலை போன்ற புயத்தையும் மலர்கண் மூன்றும் உருத்தரமும் சடாய படப்பாம்பரஞானும் கபாலக்கரமும் தனநந்தி கடாது சிவந்த சுரிபெங்கி கவிந்த முடிய வெண்ணிறமும் கெடாத வளைப்பில் பெருங்கோலம் கெடிய பெருமான் திருவுருவம் புரசை கடித துரித்த போர்த்த கோல பொலிவும். அதுதான் யானையை உரித்த மூர்த்தி, கசச்சம்கார மூர்த்தின்னு சொல்றது, கசச்சம்கார மூர்த்தின்னு சொல்றது. அது மாயவரத்து பக்கத்துல வழுவூர்னு இருக்குது, மாயவரத்து பக்கத்துல வழுவூர்னு இருக்குது. அதுலதான் கசச்சம்காரம் செய்ததாக வரலாறு. அங்க கசச்சம்கார மூர்த்தி ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அத கட்டாயம் தரிசனம் பண்ணும் பெரிய கோயில். கசச்சம்கார மூர்த்தி எப்படின்னா கீழே யானை தலை, மேல அந்த யானையுடைய வால் அப்படி போர்த்த மாதிரி, எட்டு கை எட்டு கை, நல்ல சிரித்த முகம், சிரித்த முகம், உலோகத்தால செய்யப்பட்டது அருமையா இருக்கு. அதே மாதிரி பின் வெளியில மண்டபத்துல சுதையில செஞ்சிருக்கிறான், நல்லா இருக்கு. அந்த அந்த மூர்த்தி யானையை உரிக்கிறார், யானையை உரிச்சு தோலை போர்த்தைய மூர்த்தி, கசச்சம்கார மூர்த்தி. அதை அந்த அந்த வேளையில உமாதேவி அந்த யானையை உரிச்சது தோலை போர்த்ததுனால பயந்துகிட்டாளாம், சாமியை பார்க்க பயந்துகிட்டாளாம். பயந்து என்ன பண்ணிட்டா, அப்படி தூர போயிட்டா. தூர போனவ புள்ளைய கக்கத்துல வச்சிருக்கிற, இந்த சின்ன பையன் இருக்காம்பாரு, அந்த பையன கக்கத்துல வச்சிருக்கிற, கக்கத்துல இருக்கிறானா. இவ என்ன பண்றா தெரியுமா, ஒரு காலை இங்கிட்டு ஒரு காலை அங்கிட்டு வச்சு இப்படி பாக்குறாப்பா, இப்படி பார்த்து அப்படின்னு அந்த பையன்கிட்ட காட்டுறான். அந்த இடுப்புல இருக்கிறாம்பாரு அந்த சின்ன பையன், அந்த பையன் இங்க பாரு உங்க அப்பா யானையை உரிச்சு போச்சிருக்காரு தோல் அப்படின்னு. அந்த ஊரும் ரொம்ப அழகா இருக்கு, அதெல்லாம் பார்த்தா அதிசயமா இருக்கு, இப்படியே உருவம் செய்து இருக்கிறானே அப்படின்னு அதிசயமா. அதெல்லாம் பார்க்கணும், கலியாயுள் மாதிரி கூட அறிவு அம்பாயுள்ள இந்த மாதிரி அதிசயங்கள் இந்த மாதிரி வரலாறுலாம் ஒண்ணும் கிடையாது. அங்க போய் பார்க்கணும், நல்லா இதையே சுற்றி கிடக்க கூடாது. அங்க போய் பார்த்தீங்கன்னா இப்படியும் கடவுள் இப்படியும் அதிசயம் இப்படி நூல்களும் இருக்குதுன்னு ஆச்சரியப்படும் முடியா இருக்கும். வலுவும் விரட்டான் புரசை களிரட்டு உரி போர்த்த கோலப்புலிவும் புகை வடிவனும் அரச தீய உரி கொண்ட உத்தரீயம் தனி அழகு. அது அந்த சிங்கத்தின் தோலை போர்த்த மூர்த்தி, நரசிங்கத்தின் தோலை உரிச்சு போர்த்து கொண்ட மூர்த்தி. பிரச கமல மெனச்சி வந்த விழிகள் மூன்றும் பிறங்குலகம் பரசத்தகுவன் தரை தண்டம் பரித்தகரமும் கக்கிரையிலும் கூரையிலும் மறிவில் புரிந்த மலர்கலவன் வகுத்த ஆண்ட அனைத்தனையும் புரிய கொறித்து கொறித்துமிழும் பூக்கை குரண்ட பெயரானை செறிவிற்படுத்த வெள்ளிறகு திங்கட்குலவி கதிர்களை திட்டு உருவற்றெழுந்தால் எனமாடி ஒளிரச் சிறுவன் திருமுடியும். அதனாலே குரண்டம் என்கின்ற ஒரு அசுரன் இருந்திருக்கிறான். குரண்டம் என்றால் அது கொக்கு வடிவத்தில் இருக்கின்ற ஒரு அசுரன், அவன் வந்து உலகத்தையே அழிச்சான கொக்கு வடிவத்தில் இருந்து அவனை சங்காரம் கொக்கை சங்காரம் பண்ணி அந்த கொக்க ரக தலையில அறிந்து கொண்டாரான் கௌரவன். குளம்பாடி கொக்க ரகும்பாடின்னு வந்துருவார்த்தகத்துல அந்த அசுரனை சங்காரித்த மூர்த்தி. இதெல்லாம் உக்கரமூர்த்திகள் வேகமூர்த்தின்னு சொல்லுவாங்க. மூர்த்திகளை யமனை உதைத்த மூர்த்தி, சரந்தராசனை சங்கரித்த மூர்த்தி, யானையை உரித்த மூர்த்தி, இந்த குரண்டம் என்கின்ற அசுரனை கொன்ற மூர்த்தி, நரசிங்கத்தை உரித்த மூர்த்தி, ஆமை ஓட்ட ஆமையை சங்காரம் பண்ணி ஓட்ட எடுத்த மூர்த்தி, இதெல்லாம் என்ன மூர்த்தி சொல்றது, வேகமூர்த்தின்னு சொல்றது, வேகமூர்த்தின்னு சொல்றது. உமாதேவியோடு ஊடி இருக்கிற மூர்த்தியே போகமூர்த்தின்னு சொல்றது, உமாதேவியோடு ஊடி இருக்கிற மூர்த்தியே போகமூர்த்தின்னு சொல்றது, ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணின தட்சிணாமூர்த்தியை யோகமூர்த்தின்னு சொல்றது. யோகமூர்த்தி, வேகமூர்த்தி, போகமூர்த்தி, இப்படி மூன்று வடிவங்களாக இருந்து உலகுக்கு நன்மையை செய்கிறான். திருமால் பணியில கோவை நிறை வயங்கும் புயமும் தெரித்தருளி பெருநீர் அளக்கர் வாய்மடுத்தும் உங்காரப்பேர் ஒளி விளைத்தும் விருவாவீரம் படன் அழைத்தும் பூதகணங்கள் விடைந்தேத்த அருளானந்த நங்குயிற்று அண்டர் ஒருவன் திருவுருவன். அதுக்கு மேல அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை சொல்றார். அர்த்தநாரீஸ்வரர் என்பது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திருவுருவன் தான். அது திருச்செங்கோட்டில் இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர். மற்ற கோயில்ல சின்ன வடிவத்துல சில கோயில்கள்ல அர்த்தநாரீஸ்வர வடிவம் இருக்குது. ஒரு பாதி பெண்ணாகவும் ஒரு பாதி ஆணாகவும் இருக்கிறது. அது அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை திருவாசகத்துலதான் தெளிவா அவங்க ஓட்ட சொல்றாரு. மற்றவர்கள் கூட பாதி பெண்ணுருவாய பரமனார்னு மற்றவங்க எல்லாம் பாடுறாங்க. திருவாசகத்துல அந்த உருபாதி உமாதேவியுடைய வடிவம் அடையாளமும் உருபாதி சிவனுடைய அடையாளத்தை அப்படியே ஒரு படம் பிடிச்சு கொடுக்கிறாரு மாணிக்கவாசகர். அது தோலும் துகிலும் குளையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பெங்கிழியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை போலவே நோக்கி குளிர்ந்தோதாய் கொத்தும்பி என்பது அந்த திருக்கோத்தும்பி திருவாசகம். அந்த அர்த்தநாதிபுரியத்தை அப்படியே சுவாமிக்குண்டான அடையாளம் அம்பாள் கூட தோலும் தோலும் என்பது சிவபெருமான் கட்டியது, துகில் சேலை உமாதேவி கட்டி இருக்கிறது, தோலும் துயிலும் குடையும் தமது வலது காதல போட்டுக்கிறது குலை, இடது காதல போட்டுக்கிறது தோடு, குலையும் சிறுதோடும் பால் வெள்ளை நீரும் சிறுநீர் பசிஞ்சாழ்ந்து மஞ்சள் பைங்கிழியும் அவர் பிடிச்சிருக்கிறது, சூலமும் இவர் பிடிச்சிருக்கிறது, தொக்க வடையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி என்பது திருவாசகம். இப்படி அர்த்தநாதி உருவத்தை அப்படி அந்த திருப்பூத்தும்பியில அழகா படம் பிடிச்சு காட்டுறாரு மாணிக்கவாசகர். அது தொன்மை கோலம்ங்கிறார். தொன்மை கோலம்னா முதலில் அப்படி உமாதேவி இடப்பாகத்துல படைக்கிறார், அவன் மூலமா மற்றவர்கள் படைக்கிறார், அதனாலதான் தொன்மை கோலம்ங்கிறார். சிவபெருமான் எடுத்துக் கொடுக்கிற திருமீனில் முதலாக இருப்பது அந்த திருமீன். அதை இதுல சொல்றான் உமையும் தானும் வேறன்மை, உமையும் அவனும் வேறல்ல ஒன்றே ஒன்றே என்பதுதான் அர்த்தநாதீஸ்வர வடிவம். உமாதேவியும் சிவபெருமானும் வேறல்ல, ஒரே பொருள் தான் இரண்டு தன்மையாக இருக்கிறதுங்கிறார். ஒரே பொருள் இரண்டு தன்மையாக இருக்கிறது. அது எது போல என்று கேட்டால், இப்ப தேன் இருக்குதுல்ல, தேன் தேன் ஒரு பொருளா ரெண்டு பொருளா? ஒரே பொருள் தானே. தேன் நிறம் என்ன? சிவப்பு. சிவப்பு அதுல இருக்கிற இனிப்பு நிறைஞ்சது. சொல்லக்கூடிய இனிப்பு என்கின்ற சுவையும் நிறமாகிய சிவப்பு. இப்ப எத்தனை பொருள்? இப்ப தேன் ஒண்ணு, தேன் இல்ல நிறம் ஒன்று சுவை ஒன்று. அதே போல பால் இருக்குல்ல, பால் பால்ங்கிறது ஒரே பொருள், அதுல நிறம் வெண்மை நிறமும் அதுல இருக்கிற சுவையும். புரியுதா? இப்படி எல்லா பொருளையும் இருக்கும், எல்லா பொருளையும் ஒரே பொருளாக இருந்து தன்மை இரண்டாகும். இப்ப பூ இருக்குல்ல, பூ பூ இருக்கா? மல்லிகைப்பூன்னு எடுத்துவங்க, வேற பூ எடுத்துவங்க, வடிவம் பூவினுடைய வடிவம். அப்புறம் அதுல இருக்கிற வாசனை, புரியுதா? வாசனை தெரியாம இருக்கும் வடிவம் தெரியும், சுவை தெரியாம இருக்க தேன் தெரியும் சுவை தெரியாது. புரியுதா? புரியுதா? இப்படி எல்லா பொருளையும் இப்படிதான் இருக்கும், எல்லா பொருளையும் இப்படிதான் ஒன்னா இருக்கும். அதுல இருக்கிற குணத்தை பார்த்தா ரெண்டா இருக்கும். இதேதான் கடவுள். சிவம் சக்தி, சக்தி வெளிப்பட்டு தோன்றும், சிவம் உள்ள இருக்கும். இப்ப பூ இருக்குல்ல, பூ வந்து சக்தி, அந்த வடிவம் சக்தி, அதுக்குள்ள இருக்கிற வாசனை இருக்குது பாரு, அதுதான் சிவம். பூக்குள்ள இருக்கிற வாசனை சிவம், தேனுக்குள்ள இருக்கிற இனிப்பு சிவம். தேன் வந்து உமாதேவினா அதுல இருக்கிற சுவை இருக்குவாரு, ஆனா ரெண்டையும் பிரிக்க முடியாது, ரெண்டையும் பிரிக்க முடியாது. எல்லா பொருளையும் பிடிக்காரு. இப்ப தண்ணீர் இருக்குது அல்லவா, தண்ணீர் தெரியுது, தண்ணீர் கண்ணுக்கு தெரியுது, வடிவமாக தெரியுது, அதுல இருக்கிற சுவை தெரியுமா? சாப்பிட்டாதான் தெரியும், சாப்பிடாமதான் தெரியும். தண்ணீர் ஒரு வடிவம், ஆனா அதுல இருக்கிற சுவை, அதுல இருக்கிற குணம், அதுக்கு குணம், அதுக்கு உண்டான குணம். நீரில் இன்சுவை நெகிழ்ந்தோர் வெளிப்பட என்பது திருவண்ணாமலை. இப்படி எல்லா பொருளையும் ரெண்டு ரெண்டா இருக்கும். வாழைப்பழம் பழம் ஒண்ணுதானே, ஒண்ணுதானே, ஒரு பழம் கொடுன்னு கேட்கறோம்னு வச்சுக்க, ஒரு பழம் தான், அதுக்குள்ள என்ன இருக்குது? சுவை இருக்கு. பன்னீர் ஓசை பழத்தினில் இன்சுவை அப்ப சொல்லுங்க. இப்ப பாட்டு பாடுறோம், பாட்டு பாடுறோமா, பொன்னார்மேனியனே புலி தோலை அரை கதைத நோ. இது பண்ணு, என்ன பண்ண? இந்த பொண்ணு சாப்பிடுற பொண்ணு இல்ல, இந்த பொண்ணு இசை, இசை இசை என்ன இது வந்து நட்டராகம் சொல்றது, பண்ல நட்டராகம் சாதாரின்னு சொல்றது. இதுக்கு ராகம் வந்து பந்துவராளி, ராகம் பந்துவராளி. இப்ப சத்தம் வருவாரு, இதுக்கு ஓசைன்னு பொன்னார், இது சத்தம். சத்தமா இந்த சத்தத்துல என்ன இருக்குது, பண்ணு இருக்குது. இந்த சத்தத்துல என்ன இருக்குது, இசை பந்துவராளி என்கிற ராகம் இருக்குது. இப்ப இந்த சத்தத்துல ரெண்டு வருது, சத்தம் வருது ஒண்ணு, ராகம் வருது ரெண்டு, ஒன்றேதான் இரண்டாவது இருக்கிறது. அதனால உமையும் சிவனு ஒன்றான ஒன்றுதான், ஒன்றுதான். ஆனா ரெண்டானா ரெண்டுதான், ரெண்டுல ஒண்ணு ஒன்னு ரெண்டா இருக்குது, ஒன்னு ரெண்டா இருக்குது, ரெண்டும் ஒன்னா இருக்குது, ஒன்னு ரெண்டா இருக்குது, ரெண்டும் ஒன்னா இருக்கு. அதுதான் சிவஞ்சி, அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் முடியும். உமையும் தானும் வேறன்மை உருவி நடத்தும் தெளிப்பான் போல் இமய மயிலை உருவாதி வடிவின் இறுதி நாற்கரத்து அமய வனசம் திரிசூலம் அவயவரதம் இவதாங்கி நமையும் உயக்குண்டனும் நாரிவாகம் திருவுருவம். இது அர்த்தநாரீஸ்வர வடிவம், மாதுரு பாகன் என்று தமிழ்ல சொல்லுவது அப்படிங்கிறார். அதுக்கு மேல லகுலீஸ்வர் இவர் வந்து அடுத்தங்குட நாம் பரம்பொருளை அன்றே வரவ ஒட்டாமல் தடுத்து முக்கூற்று உயிருணர்வை தகைய அவிச்சை முழுதிரிய படுமடுத்தகருணை திருநோக்கி மனாக்கருக்கு பொருள் உரைப்ப எடுத்தகரத்தால் வீட்டிற்கு லகுலீசன் திருவுருவம். இது ஒரு குரு வடிவமாக சொல்லப்படுவது. இது வந்து அவிச்சை என்கின்ற ஆணவ மலம் முதலானவற்றை எல்லாம் நீக்கி உயிரிடுக்கு நன்மை செய்வதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற லகுலீசன் என்கின்ற ஒரு திருமேனியை உடையது. அதற்கு மேலே வந்து நீலகண்டர் என்கின்ற திருமேனி. அது இதுல வந்து அந்த மந்திரத்தையே வச்சு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நவில் ஓம் நீலகண்டாய, நம்ம பாட்டிலேயே வருது, நவில் ஓம் நீலகண்டாய நம என்று எம்பு எட்டெழுத்து. இது எட்டெழுத்து மந்திரமா, ஓம் நீலகண்டாய, ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு, அந்த ஓம் சேர்த்தா ஒன்பது எழுத்தா வரும். ஏன் நீலகண்டாய நமங்கிறது எட்டு, நீலகண்டாய நமங்கிறது எட்டு, ஓம் நீலகண்டாய என்று எம்பு எட்டு எழுத்தும் நுவல்வார். மந்திரங்களிலே மிகச் சிறந்தது நீலகண்டம், திருநீலகண்ட மந்திரம். அதெல்லாம் வந்து ஒருவனுக்கு அந்த மந்திரம் சித்தியாயிருச்சு வசமாயிருச்சுன்னு சொன்னா, அப்பா 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 இறந்த உயிரெல்லாம் எழுப்பி விடுவான், இறந்தவர்கள் எழுப்பி விடுவான், விஷம் எல்லாம் சொன்னபடியே இருக்கும். அதெல்லாம் சாமான், அதெல்லாம் வந்து அமையணும். அமையணும்னா இந்த அளவுக்கு அவை இருந்து அந்த மந்திரத்தை சித்தி பத்து சித்தி மந்திரத்தை சித்தி ஆக்கி கொள்வது மந்திர சித்தின்னு சொல்றது. அது நிறைய ஜபம் பண்ணி அதை என்னுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக் கொடுக்கும். நீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லியே ஒருத்தர் நாயன்மார் வரிசையில முதல்ல இருக்கிறார். அறுபத்தி மூணு நாயன்மார்கள் முதல்ல இருக்கிறவர் யாரு, நீலகண்டர். முதல்ல நாயன்மார்கள் முதல் வரிசையில் இருக்கிறவர் திருநீலகண்டர். தில்லைவாழ் அந்தரங்கம் அழியாருக்கடியேன் திருநீலகண்டத்து குயவனா இருக்கடியேன். என்னையா சொன்னாரு, என்னையா பண்ணாருன்னா, ஒண்ணு இல்ல நீலகண்டம் நீலகண்டம் சொல்லி என்ன பண்ணாரு, முதல்ல எப்படி நாயன்மார் வரிசையில் முதல்ல இருக்கிறதுக்கு அவர் என்ன அப்படி அதிசயத்தை செய்தாரு, தபத்தை செய்தாருன்னா, நீலகண்டம் என்கின்ற மந்திரத்தை செவித்தார். நீலகண்டம் நீலகண்டம். அதனால இயல்பாக யாரும் வந்து வழக்கத்துல பேசும்போது உட்காரும் போது எழுந்திருக்கும் போது படுக்கும் போது சாப்பிடும் போது முக்கியமான சமயங்களில் இப்படி சுவாமியுடைய திருநாமங்கள் வாயில வரணும், சுவாமியுடைய திருநாமங்கள் வாயில வரணும். அதுதான் இந்த மாதிரி எல்லாம் நூல்களை படிக்கிறது பழகிறது கேட்கறது எல்லாமே. அது நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாய் அது பாட்டில சொல்லுமா, இவர் மறந்துட்டு இருந்தாலும் அது பாட்டில சொல்லி பழக்க வாங்கிட்டு அது பாட்டில சொல்லுமா நமச்சிவாய் வந்துருது. அது மாதிரி திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கிட்டே இருந்து நாயன்மார் வரிசையில முதல்ல இருக்கிறார். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன்னு முதல்ல சுந்தரர் வாழ்ந்தது திருநீலகண்டர். சில்லைவாழந்தரதுங்கிறது தியாகராசர் எடுத்து கொடுத்தது. திருநீலகண்டத்து குயவனாருங்க சுந்தரர் பாண்டது. சுந்தரருடைய முதல் வாக்கில எழுந்த அடியார் யாருன்னா திருநீலகண்டனாயனார், திருநீலகண்டனாய். என்ன காரணம்னா, மந்திரங்களிலும் மிகச் சிறந்ததாக இருக்கின்ற திருநீலகண்ட மந்திரத்தை எறும்புகளுமாக உச்சரித்தார். சிவனந்தை கண்டந்தன்னை திருநீலகண்டம் என்பார். திருநீலகண்ட பதிகம்னே ஒருத்தர் பாடியிருக்கார். திருநீலகண்ட அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லு அது அறிவீர். உய்வினை அடாதிருப்பதும் உந்தமர் பூரணந்தே. கைவினை செய்த எம்பிரான் கடல் போற்றது நாமடியும் செய்வினை வந்தவை தேர்ந்தாப்பரா திருநீலகண்டம் என்று திருநீலகண்ட பதிகம்னே இருக்கு. வேற எந்த சாமிக்கு இந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. வேற எந்த சாமிக்கு 18,500 பாட்டு திருமுறை மாத்திரம், திருமுறை மாத்திரம் 18,500 போனது போக கிடைச்சிருக்க. அதுக்கு மேல இன்னும் ஏராளமா இருக்கு. அடியாரல் வாடிய அருப்பாடல் பட்டினத்திலிருந்து, குமரகுருல இருந்து, அருணகிரிநாதல இருந்து, பாமதிலிருந்து, தாய்மானால இருந்து ஏராளமா இருக்கு. சாமியை போன்று வாடி சிவர் மாலை போன்று வேற எந்த சாமிக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு மேல வடமொழியில வேதாகமங்கள், உபநடகங்கள், ஸ்மிருதிகள் ஏராளம் இருக்கும். வேதாகமங்கள், உபநடகங்கள், ஸ்மிருதிகள் ஏராளம். புரியுதா? அப்படி உங்களிடம் ஜெவருமான புகழ் சொல்லு. அத்தனையும் புகழ்ந்தாலும் அவன் புகழ் முடியாததுன்னு மாணிக்கவர். வேத முதல் இன்னொரு மண்ணும் முடித்தாலும் ஓத உலவான் தீராது, சொல்லி தீராது. அதனால இந்த திருநீலகண்டரை பத்தி சொல்றாரு. திருநீலகண்டம் எப்பொழுது வந்தது என்று கேட்டால், எல்லாரும் எப்போதும் சாகாம இருக்கலாம் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டு அதுக்கு என்ன செய்யலாம்னு ஒரு முடிவு கொண்டாரு தேவன். எல்லாரும் எப்போதும் நம்ம சாகாம இப்படியே இருக்கிறதுக்காக ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், சாகாம இருக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும்னு தேவர்கள் எல்லாம் கூடி திருமாலியுடைய தலைமையில மேறுமறையில கூட்டத்தை போட்டு அந்த கூட்ட முடிவிலே என்ன பண்ணாங்கன்னா, சாகாம இருக்கிறதுக்கு திருப்பார் கடலை கடைஞ்சு அதுல வருகிற அமுதத்தை உண்டம்னா சாக மாட்டோம், நிறைய வராது அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அதுக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கு மந்திரகிரிய மத்தாக நட்டு வாசுகிய கயிறாக போட்டு சந்திரனை தூணாக நிறுத்தி தேவர்கள் ஒரு பக்கம் அசுரல் ஒரு பக்கமாக கடைந்தார்கள் திருப்பார் கடலை. அப்படி இதுக்கு கடைஞ்சாங்கன்னா சாப்பிட்டு அமுதம் சாப்பிட்டு அதுல அமுதம் வரும், அந்த அமுதத்தை சாப்பிட்டு சாகாம இருக்கலாம்னு கடைஞ்சாங்க. அவங்க நினைச்சது ஒன்னும் நடந்தது ஒன்னும், அதனாலே முடிக்கிறே அம்மா பொண்ணு. நினைச்சது அமுதம், வந்தது விஷம். நினைச்சது அமுதம், வந்தது விஷம். பதில நீர் மாறு நீர். நினைச்சது அமுதம், கிடைச்சது அமுதம். கிடைச்சா அமுதம் வல்லையா அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, அதுக்கு நேரமான விஷம். அது ரெண்டு விஷமா, பாம்புக்கான விஷம் ஒண்ணு, அதுக்கு மேல அந்த கடல்ல இருந்து ஒரு விஷம் வந்துச்சா, கடைய கடையா அதுல ஒரு விஷம் வந்துச்சா, ரெண்டு விஷம். அது ஆளாளம் சொல்லு, ஆளாளம், ஆளம், ஆளம், ஆளாளம், ரெண்டு விஷம். அது வந்த உடனே என்னாச்சு, எல்லாரும் ஓட்ட முடிச்சுட்டா. கடையாம இருந்தமுன்னா, கடையாம இருந்தமுன்னா நம்ம இன்னும் கொஞ்ச காலம் முன்ன பின்ன சாகலாம், இப்ப எல்லாம் சேர்ந்தாப்புல சாகலாப்புல வந்துருச்சா, அப்படியே பெருங்கவரம். இந்த வேலைக்கு போகாம இருந்தமுன்னா முன்ன பின்ன சாகும். இப்ப கடையை போய் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரே நாள்ல எல்லாரும் சாக முடியாது போச்சு. இவ்வளவு நமக்கு புத்தி மோசமா இருக்குமா? கோலாலம் ஆகி குறைகடல்வாய் அன்றிருந்த ஆளாளம் உண்டான அவன் சொல்லுவாரு. அதனாலே அதன் பிறகு இதற்கு வேறு வழி கிடையாது என்று சொல்லி சிவபெருமான் திருவடியில் எல்லாரும் அடைக்கலம் புகுந்தார்கள். அடைக்கலம் புகுந்து ஓலமிட்டார்கள். காப்பாற்றவனும் 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 ஓலமிட்ட போது சிவபெருமான் சுந்தரர் அனுப்பி அந்த விஷத்தை கொண்டு வர செய்து அதை நாவற்பழம் போல ஆக்கி கொண்டு வந்தாராம். விஷத்தை எல்லாரையும் துரத்திய விஷத்தை நாவற்பழம் போல கையில வரும்படியாக செய்து அந்த விஷம் கையில வந்துட்டான் சுந்தரன். கையில கொண்டு வர்றாரு திருமால விஷம் தாக்கி வெண்மையா இருந்த திருமால் கருப்பா போட்டாரு. அப்புறம் தான் நீலமேகம். அதுக்கு முந்தி சுவேதவராக, சுவேதம், சுவேதனா வெண்மையா இருந்தாரு. அப்புறம் என்னாச்சு, அப்படிதான் நீலமேக சாமலவர்ணன் அப்படி நாகரிகமா பேர் வச்சுக்கிட்டாரு. நீலமேக சாமலவர்ணன் அப்படி பேரை மாட்டிக்கிட்டாரு. மேகவர்ணன், அப்புறம் கார்வணன், மேகவர்ணன், நீலமேகம் எல்லாம் அப்புறம் தான் விஷம் தாக்கிருச்சான். நான் காப்பாத்துறவே என்னையவே வந்து விஷம் துரத்துறதா அப்படின்னு எதிர்த்து நின்னாரா. எதிர்த்து நின்ன விஷ சுவாலை அடித்து கருத்து போட்டாரா அப்படின்னு நூல்ல நிறைய சொல்லுது. அதன் பிறகு அந்த விஷத்தை சுந்தர கொண்டு வந்து கொடுக்க ஜெயபெருமான் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அதை வந்து உள்ளே விழுங்கினாலும் உலகத்துக்கு ஆபத்து, உமிழ்ந்தாலும் ஆபத்து. அதனால கண்டத்துல வச்சுட்டு இது மாதிரி ஒரு சாமி, இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வேற எங்கேயும் கிடையாது. அதை சொன்னார் அப்பர் சுவாமி. பொங்கி நின்று எழுந்த கடல் நஞ்சினை, பங்கி, பங்கினா தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்துட்டு தான் விஷத்தை பங்கி உண்டது ஒரு தெய்வம் உண்டோ சொலாய் அப்படின்னு கேட்கிறாரு. காஞ்சி புராணத்துலதான் சொல்றாரு சிவஞான சார், நெடுங்காலம் இதுவென்ன விடமடலும் நனிவிரிவி அயன்மாலேனூர், கொடுங்காலம் தனை குமைத்த குறைகளற்கு சரண் புகுத குதித்து வாழ்நாள் பிடுங்காமல் அருள் புரிந்த பிரானந்தி மற்றும் ஒரு பிரானுண்டன நடுங்காதார் தமைக்கான பெற்றிடினும் என்னுள்ள நடுங்குமாறுங்கிறார். எப்படி சொல்றாரு இந்த பாட்டு? அடுங்காலம் இதுவென்ன, எல்லாரும் சங்காரமாகற சாகர காலம் வந்துருச்சுரா அப்படின்னு எல்லாரும் கலங்கி போய் சிவபெருமான் திருவடியில புகுந்த போது சொல்றாரு. அந்த திருவடி எப்படிப்பட்டதுன்னா, யமன சங்காரம் பண்ண திருவடியில போய் புகுந்தாருன்னா. யமன சங்காரம் பண்ண திருவடிக்கு போனா தாண்டா நம்ம பழைக்க முடியும்னு போய் புகுந்தாராம். அது ஒரு மயம். அடுங்காலம் இதுவென்ன விடமிடலும், விடமிடலும் நனி வெறிவி ஏதோ அளவில்லாத பயம் அடைந்து நனி விரிவி அயன்மாலையனோர், குடுங்காலம் தனை குமைத்த குறைகளுக்கு சரண்புகுத குதித்து வாழ்நாள் பிடுங்காமல் அந்த தேவனுடைய ஆயுளை எல்லாம் பிடுங்காமல் அருள் முறிந்த பிரானந்தி, அந்த சாமியை தவிர வேறொரு சாமி இருக்குன்னு சொல்றவனை கண்டா என் உள்ள நடுங்குங்கிறார். யாரு? சிவஞான சுவாமி. இந்த காட்சி மாணத்துல அடுங்காலம் இதுவல்ல விடமிடலும் நனி வெறிவி அயன்மாலேனோர், குடுங்காலம் தனை குமைத்த குறைகளுக்கு சரண் புகுத குதித்து வாழ்நாள் பிடுங்காமல் அருபுரிந்த பிரானந்தி மற்றும் ஒரு பிரான் உண்டென்ன நடுங்காதார். சிவபெருமான தவிர வேறு தெய்வம் இருக்குதுன்னு சொல்ற சொல்ல நடுங்கணுமா? அப்படி நடுங்காதவனை கண்டா என்னுள்ள நடுங்கும். நடுங்காதார் தமைக்கான பெற்றிடினும் என்னுள்ள நடுங்குமாறு. திருவாசகத்தினுடைய திருவாசகத்தினுடைய காட்சி. புற்றிழிவாள் அரவு மஞ்சேன், பொய்யர்தன் மெய்யும் மஞ்சேன், கற்றைவார் சிடயம் மன்னல் கண்ணுதல் பாதனி, மற்றும் ஒரு தெய்வம் தன்னை உண்டன நினைந்தெம்பம் மார் கற்றில்லாத வரை கண்டால் அம்மனாம் அஞ்சுவார். அஞ்சும் நறு நடுங்கும் நருண்டு உண்டு. அப்படி விஷத்தை உண்டு கண்டத்திலே வைத்துக் கொண்டபடியினால்தான் நீல கண்டம். இந்த கழுத்துக்கு கண்டம் வேறு, கழுத்துக்கு கண்டம் வேறு, அது தெரிய சொல்லாமலே விளங்க. கழுத்து தான் கண்டம். இது நீல கண்டம், நீல நாமாக இருப்பதனாலே நீலகண்டம். அந்த திருமேனியை பத்தி அதுல அந்த மந்திரத்தையே சொல்றாரு. நவிலோம் நீலகண்டாய நம எந்தயமும் எட்டெடுப்போம், நுழைவார் நீல மீள மலக்கூட்டில் நுழையாவார். இந்த மந்திரத்தை சொல்லுகின்றவர்கள் மறுபடி மலக்கூட்டுக்குள்ள நுழைய மாட்டார், பிறகிறார் மலக்கூட்டுக்குள்ளே நுழைய மாட்டார். வாறு பெற இமையோர் கவலாது இறங்கி ஆளாளம் கதிர்பூங்கரத்தின் ஏந்தி, ஆளாளம் கதிர்பூங்கரத்தின் ஏந்தி அரி சுவலாறு அணையில் நிற்றிருக்கும் சோதி சுடரும் திருவுருவம். திருநீலகண்ட திருவுருவம். அதற்கு மேல சலந்தராரி, சலந்தராரியை பத்தி சொல்றாரு. சலந்தராரி உங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த சலந்தரை. சலந்தரை எப்படிப்பட்டவன்? ஒரு தடவை இந்திரன் மேல கோபம் வந்துருச்சான் சாமிக்கு, சிவபெருமானுக்கு. அப்படி கோபம் வந்த போது அவன் தோத்திரம் பண்ணினானா, நான் அந்த கோபத்துக்கு நான் தாங்க சக்தி இல்லாதவே அப்படின்னு தோத்திரம் பண்ண அந்த கோபத்தை கடல்ல வீசினாராம். அந்த கோபத்தை கடல்ல வீசினாராம். சிவபெருமான் திரும்பி இருந்து உண்டாகிறது ஒரு பொருள் கூட வீணாகாது. சிரிச்சா திருபுரம் எரிஞ்சு போவான், பார்த்தா காமன் எரிஞ்சு போவான், கண்ணீர் உகுத்தா ஒரு திராட்ச மரம் ஆயிடும். புரியுதா? எது குறைச்சாலும் வெளியில அது வீண் போறது இல்லை, அது ஒரு பொருளாக ஆகி உலகத்துக்கு பயனாகும். இது கோபத்துல என்ன பண்ணாரு, கோபத்தை இந்திரன் மேல விட பொறுத்து கொண்டு அந்த கோபத்தை கடல்ல வீசினாராம். கடல்ல வீசினோட குழந்தை வடிவம் ஆயிடுச்சான். குழந்தை வடிவமான உடனே அதை வருணன் வளர்த்து கொண்டிருந்தான். வருணன் அதுக்கு பேரு திரு பரமா வந்தாராம். பரமா வந்து அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்தாராம். எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தான், வருணன் சொல்லியிருந்தான். வருணன் தேவ கூட்டத்தை சேர்ந்தவனா, இந்த மாதிரி ஒரு குழந்தை எனக்கு சிவபெருமானுடைய கோபத்திலிருந்து உண்டான குழந்தை இருக்கு, நான் வளர்த்துக்கிட்டு எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு எல்லாத்துக்கும் தபால் போட்டிருந்தான். அவங்க எல்லாம் தபால பார்த்துட்டு பேர் வைக்கிறதுக்கு நான் வருணன் கூட்டுறதுக்காக வந்தாங்க. அப்படி எல்லாம் வந்து பார்த்து திருமா பரமா என்ன பண்ணாராம், தூக்கி மடியில் உட்கார வச்சு அந்த குழந்தையை தடையை கொடுத்து நல்லா இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண அந்த குழந்தை தாடியை பிடிச்சிட்டான். பரமாவோட பரமனுடைய தாடியை பிடிச்சிருச்சான். அப்புறம் வருணன் சொல்லி சிவாரிச்சு தாடி விட்டாங்க. பரமா தப்பிச்சு போனதா போச்சு. அது கோபத்துல வந்ததுனால அசுரன் என்று பெயர் பெற்று, கோபத்துல வந்தபடியினால அசுரன் என்ற பெயரும், சலம் என்கின்ற வருணன் வளர்த்தபடியினாலே சலம் என்கின்ற பெயரும் பெற்று, சலம் என்றாலும் கோபம், சலம் என்றாலும் கோபம், அதனால அவனுக்கு சலந்தராசுரன் வரும். அவன் வந்து ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப கெட்டிக்காரன், அசுரன் ஆயிட்டான், அசுரன் ஆயிட்டான், ரொம்ப கெட்டிக்காரன் ஆகி உலகத்தெல்லாம் அடிச்சான். அதுக்கு மேல வந்து எல்லாம் சண்டைக்கு ஆளு யாரும் கிடைக்காம செவருமாட்டே சண்டைக்கு போறான்ட்டு போனான். செவருமாட்டே போனவன் எல்லாரும் சட்டை போட்டு எல்லாம் தோத்து போனாங்க, ஓடி போனாங்க, பயந்து போனாங்க. பயந்து போனவங்க சட்டை போட்டா நல்லாவா இருக்கும். அதுக்கு நேரம் செவருமாட்டே சண்டைக்கு போனான். அப்படி போகும்போதுதான் மலையில ஏறும்போது, கைலாயத்துல ஏறும்போது செவருமான ஒரு வேதியராக கிழவராக வந்தார். வந்து நீ யாருப்பா, எங்க போறான்னு கேட்டாரு. நான் பேரு சலந்தரன், வந்து நான் சிவனோட சண்டைக்கு போறேன்னா. அப்படியா, சிவனோட சண்டை போட்டு நீ செய்பியா அப்படின்னாரா. என்ன இப்படி சொல்ற பிரமாதமா, உலகத்தை ஒரு நூலில் அடிச்சிருவேன், என்ன போய் இப்படி கேட்டு விட்டாருன்னா. அப்படின்னா நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதுல நீ வந்து பாஸ் பண்ணிட்டீன்னா நீ சிவனை ஜெயிச்சிருவான்னு. பையன் பெருவரால சக்கரமான நிலத்துல சீர்ந்தார், வட்டம் போட்டாரு. இத பெயர்த்து எடுறான்னாரு. பெயர்த்து எடுத்துக்கிட்டேன், பெயர்த்து எடுத்து, பெயர்த்து எடுத்தா சக்கரை வடிவம் ஆயிடுச்சு, கூர்மையுடைய சக்கரை வடிவம் ஆயிடுச்சு. அது தலையில வச்ச உடனே அறுத்துடுச்சு. சலந்தராசன காரியம். அப்புறம் அவனத்தான் வந்து அந்த பிரிந்த அவனுடைய மனைவி பிருந்த ரொம்ப நாள் காணாம போனவன், சண்டைக்கு போனவன் காணாம சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அரண்மனை விட்டு வெளியில வந்தா. வெளியில வந்தபோதுதான் திருமால் அந்த சோலையில தவத்தில் இருந்தாரு. சோலையில முனிவரை போல தவத்தில் இருந்தாரு. அப்படி தவத்தில் இருக்கிறாரு. இவரை கேட்டா தெரியும் நம்முடைய கணவனுடைய சமாச்சாரம் தெரியும்னு போய் முனிவர்கிட்ட போய் வணங்கினா, வாழ்த்தினா. சோத்திரம் பண்ணா, நீங்க ஸ்ரீகாரமும் தெரிஞ்சவங்க, உங்களுக்கு என்னுடைய கணவன் எங்க போனாரு, எப்படி ஆனாரு தெரியல, அதை எனக்கு சொல்ல வேணும்னு கேட்டா. அப்படியா, உன்னுடைய கணவன் கைலாயத்துக்கு போய் சிவபெருமானுடைய சக்கரத்தால் அறுபட்டு இரண்டு வளவாக பிளந்து இறந்து போனான். அப்படி சொன்ன உடனே அழகில்லாத துயரம் அடைந்து கீழே புரண்டு அழுதான். அப்படி அழுத போது, நீ இந்த மாதிரி அழாதே, உன்னுடைய கணவன் எழுப்பித்தாரே அப்படி அப்படி சொன்ன உடனே அவளுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. அப்படியே எழுப்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணினாரு. தன்னுடைய வாயிற் காவல்களை குரங்கு வடிவமாக ஆக்கி அந்த இரண்டு குரங்குகளையும் அங்க கைலாயத்துக்கு அனுப்பிச்சு, இரண்டு குரங்குகளையும் கைலாயத்துக்கு அனுப்பிச்சு அந்த உடல் கூறுபட்டு கிடக்குதுவாரு, அந்த ரெண்டு உடம்பையும் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர செய்து போட்டா. அவ பார்த்து அழுதா, நீங்க திரிகாலம் உணர்ந்த ஞானியா இருப்பதுனால எழுப்பி கொடுன்னு கேட்டா உடம்ப ஒன்னா சேர்த்தாரு. சேர்த்து என்ன பண்ணார், உடைய யோக சக்தியினாலே அவனுடைய உடலுக்குள்ள புகுந்தார், புகுந்து எந்திரிச்சிட்டார். எந்திரிச்ச உடனே இவ எல்லாம் மறந்துட்டா தன்னுடைய கணவன் எந்திரிச்சிட்டான்னு சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியில துள்ளினாள். அப்புறம் சில காலம் கூடி இருந்தார்கள். அப்புறம் ஒரு நாள் வந்து நல்லா தூங்கிட்டாரான், அசந்து தூங்கிட்டாரான் திருமால். அப்படி தூங்கினோது இவ இப்படியே கண்டுபிடிச்சிட்டா, இவ நம்ம கணவன் அல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சு, இவன் திருமால் நம்மை கெடுத்து விட்டான் என்று சொல்லி உடனே என்ன பண்ண, அக்னியை மூட்டினான், அக்னியே மூட்டினான். அப்படி அக்னியை மூட்டி, என்ன நீ வஞ்சகமாக என்னுடைய கற்பை கெடுத்தபடியினாலே உன்னுடைய மனைவியை ஒருவன் வஞ்சகமாக கொண்டு போகட்டும், அதற்கு குரங்குகளை, இப்ப குரங்குகளை வச்சு இந்த மாதிரி கெடுத்தாலும் குரங்குகளை கூட்டிக் கொண்டு வனத்திலே திரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அக்னியில விழுந்து இறந்து போனான். முந்தி செய்வனே இம்மைக்கன் நதியே, முந்தி செய்வனே. அதான் ராமாவதாரம். ராமாவதாரம் முடியுது இல்ல, வஞ்சகமாக ஒருவன் கொண்டு போக குரங்குகளை கூட்டிக் கொண்டு செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அக்னியில் இறந்துட்டா. இறந்து சாம்பல் ஆயிட்டா, சாம்பல்ல கிடந்து புரண்டாரு திருமால், சாம்பல்ல கிடந்து புரண்டார். போயிட்டாலே காதலி போயிட்டாலேன்னு புரண்டாரு. அதே மாதிரி தேவரெல்லாம் வந்து சொல்லி பார்த்து கேட்கல. அப்புறம் சாமி கிட்ட போய் சொல்ல, சாமி அம்பாள்கிட்ட சொல்ல, அம்பாள் ஒரு விதைய தந்தா, இந்த விதையை கொண்டு போய் எங்க தெளியுங்க, அந்த சாம்பல்ல தெளியுங்க, அது செடியாக முடக்கி அதுக்கு பேர் துளசின்னு வையுங்க. அவத பெண் உருவமாக இருந்திருப்ப, அந்த பெண்ணை உனக்கு கட்டி வைங்க, அப்பத்தான் அவனுக்கு இந்த இது தெரியும், மயக்கம் தெளியும் அப்படின்னு சொல்லி கொடுத்த. அதன் பிறகு ஒன்று தெளித்தார்கள். அந்த சாம்பல்ல தெளிக்க அது துளசியாக முளைக்க அது பெண்ணாக மாறி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்ற வரலாறு கந்த புராணத்தில் வரும். அது பிருந்தை இறந்த சாம்பலிலே கடந்து புரண்டபடியினாலும் அதுல முளைத்தபடியினாலும் அதை பிருந்தாவனம்னு வச்சிருக்கிறான். கண்ணன் பிருந்தாவனம் கேள்விப்பட்டீங்களா? பிருந்தாவனம் எப்படின்னு வரலாறு வரும். ஆகையினாலே அப்படி சலந்தரனை சங்காரம் மூர்த்தி சலந்தராரின்னு அந்த சக்கரத்தை அப்புறம் மறுபடி திருப்பி கண்ணை அர்ப்பணம் பண்ணி வாங்கினார் திருவர். இருகூறாக சலந்தரனை இருத்து மாட்டி அவ்வடிவம் அருகே எது வந்த சுதரிசன அங்கை தளத்தின் மிசையேந்தி முருகார் கடுங்க தன்னதும்பும் தொடையல் வாகை முடிவழங்க திருவார் காட்சி அளித்தவரும் தேவர் கோமான் திருவுங்க. அது சலந்தராரி. அதுபோல சக்கரதானர், சக்கரதானர் தான் திருமாலுக்கு சக்கரம் கொடுத்த மூர்த்தி, சக்கரதானர்னு வேறு. வழிதீன் சுவைக்கள் வாய்மெடுத்தும் மழலை சுடும்புற இசைமெடற்றும்
செழிவும் கவல ஒன்றினுக்கு திருந்துதாதல் மெய்யன்பின். அதனால ஆயிரம் மலைகளில ஒன்று குறைய ஒரு கண்ணை இடந்து திருவடியில சாத்தி இப்படினாலே மகிழ்ந்து சக்கரத்தை தந்தார். விழிசூன்று அடியின் அரிச்சித்த விரல் மாயனுக்கு சுதரிசனன் கழிவேறுகளால் இந்திரனும் கடவுள் பெருமான் திருவுருவன். அது பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்தவரான் மாலுக்கு சக்கரம் அந்தனூர் செய்தவன் வந்திய தில்லகன் ஆலிக்கு அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலம் இடமாக பாலித்து நட்டம் வயலவல்லாளுக்கு பல்லாண்டு உறுதுமை.
சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்ல அழி, சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்ல அழி, நலமுடைய நாரணர்கன்று அருளியவார் என்னேடி, நலமுடைய நாரணந்தன் நயன இடந்த அறநடிக்கு அலராக இடாளி அளித்த நன்கான் சாளகம். திருவாரத்துல எவ்வளவு புராணம் தெரியுமா என்று வருது சக்கரதாரர். அதுக்கு மேல அந்தகாரி, அந்தகாரம்னு ஒரு கட்டிக்காரன் அவனை சம்காரம் மூர்த்தி விருவா நிகும்பன் விசை உருதால் உந்தி நின்று வெஞ்சுவுல ஒரு ஊரு பறவைத்து ஒரு கரத்தால் உமையை தழுவி கைகூட்டி அருகே நிற்க அந்தகரை நோக்கி அறவச்சலம் முடிந்து திருமார் முதல் துழுதத்தை சிறக்கும் இறைவன் திருவுருவன். அந்தகாசரனை சங்காரம் பண்ண மூர்த்தி அது திருக்கோவலூர்னு சொல்றது. அதுக்கு முதல்ல திரிபுராரி, திரிபுராரி திரிபுராரியை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அவதான் முப்புறங்களையே எரித்த மூர்த்தி. பொறுப்பு சிலையில், பொறுப்பு சிலைங்கிறத மகாமிருமலையில் வில்லாக உடைத்து வாசி நான் பூட்டி, வாசி என்ற பாம்பை நானாக பூட்டி அரி கோல் வழியிற்கு அரிய அம்பாக வைத்து திருமாலை அம்பாக வைத்து வழியிற்கு நெருப்பு கூறாம் படகு கொடுத்து அக்கினிய அதுல சாய்ந்து பண்ணி பரம வளவன் நெடுமா நெடுமறைமா அதனால பரமன் தான் சாரதியாக அந்த தேருக்கு சாரதியாக அமைத்து நெடுமறைமா விருப்பை செலுத்த நிலத்தேவன் நின்று செவ்வூர் வெந்தவிய அறுப்பு குருவன் நகை முகிழ்த்த அந்த நாளும் விரும்புவோம். அது வந்து திரிபுராரி. அது மேல கங்காதரர், கங்காதரர் எப்படிப்பட்டவர்னா ஆகாயத்திலிருந்து ஆயிரமுகமாக வந்தாள் கங்கை. அந்த ஆயிரமுகமாக வந்த கங்கைய பகீரதனுடைய வேண்டுகோளுக்காக தன்னுடைய சடையில இருக்கிற ஒரு ரோமத்துல ஒரு அருகம்புல் நுனியில படித்துளி இருந்தா முத்து போல இப்படி இருக்குமோ அது மாதிரி அடக்கிக் கொண்டார். அவர் தான் கங்காதரர். விசும்பினந்து விகண்டார்த்து முழங்கி குதித்து வீழ்கந்த அசும்பு திரை நீர் வான்யாற்றை அங்கோர் வேணி மயிர் நுதியிர் பசும்புல் அருகில் அப்படி சொல்றாரு பாருங்க. பசும்புல் அருகில் பனி உரைகோல் தாங்கி வைகி பாவவென இசும்பு கடக்கும் பகீரதனும் பிறப்ப மகள் வாழ்ந்து வெள்ளந்தாள் விரிசடையாய். அதுக்கு மேல ஆபத்தகாய கணங்கள் கழுவி மதக்கடவுள் கதிரிவேல் குறிகில் எடுமாதர் நினங்கொள் நிகிரி படையந்தல் நிலவன்றோட்டு மலர் புத்தேள் அணங்கு நவப்பொள் முனிவரகுள் நணுக்க ராக பொலந்த விஷன் இணங்கு ஆபச்சகாயனும் இறமைப்பெருமான் திருவுருவன். அதனால திருமால் விநாயகர் முருகப்பெருமான் சப்தகன்னியர்கள் மற்றவர்கள் எல்லாம் பிரமா முதலானவர்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்க வந்து சிங்காதனத்தில் எழுந்து கொண்டிருக்கிற மூர்த்தி அதுக்கு ஆபச்சகாயர் என்று பெயரார். சோதி லிங்கேஸ்வரர், அதே சோதி லிங்கேஸ்வரர் என்பது கடைக்கால் வெள்ளப்பெரும்புணரி நாற்பட் கதிர்த்த சுடர் லிங்கத்திடைப்பால் மதியம் முடிவயங்க தோன்றி. அதனால கடைக்கால் வெள்ளம் என்பது ஊழிக் காலத்தில் உலகம் அழிகின்ற ஊழி வெள்ளத்திலே அந்த வெள்ளத்தினுடைய நடுவிலே சுடர் லிங்கத்து இடைப்பால் மதியம் அதிலே லிங்கமாக முளைத்து மதியம் முடிவயங்க சந்திரன் முடியில் இருக்க தோன்றி விசும்பின் எகினமும் கீழ் துடைப்பும் தொலப சூகரமும் தொலங்க. அதனாலே மேலே அன்னப்பச்சி போக கீழே பன்றி போக இப்படி வணங்குகின்ற அந்த மூர்த்தி அதான் வந்து லிங்கோர் பவர் சொல்றது. லிங்கோர் பவர் சொல்றது மேலே அன்னப்பச்சியாக அவர் பறக்க கீழே பன்றியாக இவர் பிளந்து கொண்டு போக இப்படியாக இருக்கின்ற மூர்த்திக்கு வந்து லிங்கோத்பவன் சொல்றது. அது வந்து அதிகபட்சம் கோயிலின் பின்புறத்தில் இருக்கும், கோயில் மூலஸ்தானத்துக்கு பின்புறத்தில் அந்த மூர்த்தி இருக்கும். அதுதான் அது வந்து செங்கானானும் பரமனும் தம்முடே எங்கும் தேடியும் காண்கிலர் தாழ்முடி. செங்கானானும் பரமனும் தம்முடே எங்கும் தேடியும் காண்கிலர் தாழ்முடி. இங்கூற்றே நின்று லிங்கத்தையே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே என்பது அப்பர் வியாபாரம். அதனாலே அப்படி லிங்கோத்பவராக விளங்குகின்ற அந்த மூர்த்தி சோதிலிங்கேஸ்வரர்னு சொல்றாரு. அதே கடைக்கால் உள்ள பெரும்புணரின் அப்பன் கதிர்த்த சுடர் லிங்கத்திடைப்பா இலிங்கத்திடைப்பால் கதிர்த்த சுடர் லிங்கத்து இடைப்பால் மதிய முடிவயங்க தோன்றி விஷயம்பின் இகனமுங்கள் தொடைப்பூன் தொலப சூகரமும் தொடங்க முடிமேற் கரங்குவித்து படைப்பால் முகுந்தன் வரையிடமும் பரவத்தகள் ஒன்று உருவம் என்று இப்ப லிங்கேஸ்வரர் சொல்றாரு. அதுக்கு மேல மச்சசங்காரம் அது 29வது பாட்டுல இருந்து வருது. ஆகையினால இப்படி 28 பாட்டு வரையிலும் இந்த சிவபுண்ணிய படலத்துல சொல்லி இருக்கிறோம். ஏன் இந்த மூர்த்திகள் எல்லாம் சொல்லுகிறார் என்று கேட்டால், முதலிலே சிவபுண்ணியம் என்று ஆரம்பித்து அந்த சிவபுண்ணியத்தில சிவலிங்க பிரதிஷ்ட செய்வது பெரும்புண்ணியம் என்று சொல்லி அதற்கு மேல சிவபெருமானுடைய உருவ திருமீனிகளாயிருக்கிற இந்த மூர்த்திகளை அமைத்துக் கொடுக்கின்றவர்களும் அதிகமான பலனை பெறுவார்கள் என்று சொல்லி இந்த லிங்க மூர்த்திகளை எல்லாம் அந்த மூர்த்திகளுடைய வடிவங்களை எல்லாம் சொல்லி இந்த மூர்த்திகளை பதிகம் பிரதிஷ்டை பண்ணுவோர்கள் பிரதிஷ்டை பண்ணுவோர்கள் அளவில்லாத நற்பயனை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார் என்று மறை ஆகம வகுக்கும். இதெல்லாம் வேதாகமங்களிலே இந்த மூர்த்திகளை பற்றி சொல்லப்படுகிறது. இன்னோரன்ன திருவுருள் ஒன்று காஞ்சி திருமணி உடைய பெருமான் ஏகம்ப மன்ற மன்றல் கமலும் மலர்வாழ் மதில் சூழ் கோயில் அகன் வரைப்பு அகவரைப்பின் நன்று மகிழ்ந்து விதியாற்றார் பதித்த புரிந்த நலமுடையோர் எண்ணில் ஓடி இளம்பருதி உளி கொண்டெழுந்தால் என வயங்கி விண்ணை விளங்கும் வளர்வீசில் விமான மேல் கொண்டு இருமருங்கு வண்ணமணி சாமரை இரட்ட வானூர் முடிகள் அடுவருட தன்ன நரும்பு மடைபுடிய தனிவன் கவியை மிக நிலற்ற அளவில்லாத உபசாரத்தோடு தேவலோகங்களை எல்லாம் கடந்து சிவலோகத்துக்கு போவார்கள் என்று சொல்லுகிறார். அதனால புண்ணியங்களிலே சிறந்ததாயிருக்கிற இப்படி திருமேனி எழுந்தருள பொண்ணுகிற புண்ணியத்தை சொல்றாரு. அதுக்கு மேல மற்ற புண்ணியங்களும் நிறைய வருது. அதனாலே அவரவரால இயன்ற புண்ணியங்கள் சிவ சம்பந்தமாக செய்வது சிவனடியாருக்கும் சிவாலயத்துக்கும் செய்கின்ற சிவபுண்ணியங்கள். அந்த சிவபுண்ணிய பேச்சினாலதான் இருவனை ஒப்பு வரும். இருவனை ஒப்பு வந்தா மலபரிவாக வரும், மலபரிவாக வந்தா சத்தினி பாடம் வரும், சத்தினி பாடம் வந்தா வீடு கிடைக்கும். ஆகையினால இப்படி சிவபுண்ணியம் அவசியமாக செய்ய வேண்டியது சிவபுண்ணியம் அவசியமாக செய்ய வேண்டியது. அது அவரவர்களால இயன்றவரையிலும் செய்யலாம், இயன்றவரையிலும் செய்யலாம். இப்ப இந்த நூலை கேட்கிறீர்கள், இப்ப இது கேட்டவர்களையும் சிவபுண்ணியம் சிவபுண்ணியத்தை செய்து இருக்கிறீர்கள். சிவபுண்ணியத்தை இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கீங்களா, சிவபுண்ணியத்தை என்ன பண்ணிருக்கீ, கேட்டதுனால உண்டான பலம். அப்புறம் கேட்டதுக்கு தகுந்தாப்புல ஏதாவது நம்மால இயன்றதை செய்த முடிச்சுக்கோ பெரும் பயன். அதனால முடிந்த வரையிலும் வேறு புண்ணியங்களை செய்யாது, பசு புண்ணியங்களை செய்யாமல் பாச புண்ணியங்களை செய்யாமல் பதிப்புண்ணியமாயிருக்கிற சிவபுண்ணியத்தை கொஞ்சமாவது அவரவர் சக்திக்கு தகுந்தவாறு கொஞ்சமாவது செய்ய வேணும். அப்படி சிவபுண்ணியத்தினால கிடைக்கிற பலன் அளவில்லாது, அது வந்து 1 கோடியாக பெறும். அதனால இப்படி சிவபுண்ணியத்தை சொல்லி இந்த காஞ்சி புராணத்தை முடிக்கிறார் இந்த பெருமுனிவர் ஆகிய சிவஞான முனிவர். அதனால இப்படிப்பட்ட முனிவர்கள் எல்லாம் நம்ம நாட்டிலே தோன்றி நம்ம நாட்டிலே தோன்றி திருவுருளை நரம்பு பெற்று அதன் மூலமாக இப்படி நூல்களை அருளி செய்து அதன் மூலமாக நமக்கு இந்த முக்கியமான ஞான விஷயங்களை எல்லாம் அவர் நமக்கு அறிவிக்கின்றார்களா, அவர்களுக்கு செய்கிற கருவு கைமாறு என்ன இருக்கிறது, நாம் என்ன கைமாறு செய்ய முடியும், அவர்கள் சொல்லியது அவர்கள் எழுதி வச்சதை படிக்கிறது கேட்கறது அதுல முடிஞ்சவளையும் நடக்கிறது, அதுதான் அவங்களுக்கு செய்யற கைமாறு உதவி. ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு நல்ல புண்ணியங்களை காதால கேட்பது புண்ணியம், அப்புறம் செய்வது அதை விட பெரும் புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணியத்தை நம்ம எல்லாம் செய்ய முடியாத சிவபெருமான் இயக்க வேணும். சிவபெருமான் இயக்கி கொண்டு இருக்கிறார், அந்த புண்ணியத்தை செய்ய முடியாத இயக்க புண்ணியத்துக்கு இடையூறு இல்லாமல் செய்ய வேணும். அப்படி செய்து திருவுருளை நமக்கு நிரம்ப சிவபெருமான் கொடுக்க வேண்டும் என்று அவர் உறுப்பிலேயே அதையெல்லாம் வைத்து யார் உறுப்பில் சிவபெருமான் உறுப்பிலேயே செய்ய வைக்கணும், செய்ய வைக்கணும். அதுக்கு ஏதாவது இடையூறு இருந்தால் அந்த இடையூற்றை விளக்கணும், நன்றாக செய்ய வைக்கணும். அதற்கு மேல திருவுருளை நீ கொடுப்பா அதில் ஒன்றும் சந்தேகம், அதை நாங்கள் கேட்கல, புண்ணியத்தை செய்ய வை. அது போது புண்ணியத்தை செஞ்சா அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், திருவுருளை கொடுத்து தானே. அதனால புண்ணியத்தை செய்ய வை, கேட்க வை, நடக்க வை. எல்லாம் நீயே செய்ய வேணும் என்று அவனை வேண்டி விளங்கி பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த காஞ்சி புராணத்தை நிறைவு செய்கின்ற நம்ம பார்வதி பதை அற்றை கிரை நேடி அத்தத்திலும் ஆசை அற்றை கிரை நேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலைசீலா கற்றுற்றுணர் போதா கட்சி பெருமாளே கட்சி பெருமாளே வாழ்முகில் வளாது செய்ய மலிவளம் சுரக்கவன் நன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது வாழ நான் மறையரங்கடோங்கனத்தவன் வெள்ளி மல்க மேன்மகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாரும் பார்வதி பதையே சிவஞான முனிவர் திருவடி வாழ்க வாழ்க வாழ்கவே.